Next, Honorable Yoheshwaran Sinathambi, you have 15 minutes time.
கௌரவ தலைமைதாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கான 57 வயது எல்லையை 60 உயர்த்துவதற்கு மேற்கொள்ளும் இத்திருத்த சட்ட மூலத்தை வரவேற்கின்றேன். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விடயம் என்னவென்றால், எமது நாட்டிலே 13,207 கல்விசாரா ஊழியர்கள் இதன் மூலம் பயனடைய இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நல்ல விடயத்தை நாங்கள் வரவேற்கும் அதே வேளையில், எங்களது கௌரவ கல்வி உயர்கல்வி மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அவர்கள் இங்கு தொடர்ச்சியாக அத்தனை பேச்சுக்களும் நடைபெறும் போது அவதானித்துக் கொண்டிருப்பதையிட்டு அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் பெரும்பாலும் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறும் போது அது சார்ந்த அமைச்சர்கள் கவனம் செலுத்துவது மிக குறைவு. ஆனால் அவர் பூரண கவனத்துடன் இந்த சபையில் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்று நாங்கள் பல்கலைக்கழக ரீதியாக நாங்கள் பார்க்கும் போது, பல்கலைக்கழக அனுமதியினை பெரும்பாலும் மன்னளவாக 84% சிங்கள மாணவர்களும், 8.5% தமிழ் மாணவர்களும், 1% தோட்ட மாணவர்களும், 7% முஸ்லீம் மாணவர்களும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதில் மாற்றம் வேண்டும். இந்த நாட்டின் தேசிய இனங்களாகிய ஏனைய 2 இனங்களின் பல்கலைக்கழக அனுமதிகள் அதிகரிக்கப்பட வேண்டும். அதற்கு அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். இதேவேளையில் பொதுவாக 2014 2015 பல்கலைக்கழகத்திற்கு 1,49,572 பேர் தகுதி பெற்ற போதும், 25,643 பேரே அனுமதியை பெற்றுள்ளார்கள். குறிப்பாக 17.14% தான் தெளிவாகப்படுகிறார்கள். மிகுதியானவர்கள் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கான ஒரு மாற்றுத்திட்ட கல்வி நிலைமை ஏற்படுத்தப்பட வேண்டும். அது தொழில்சார் கல்வி நிலையாக ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஆனால் இந்த வருடத்தில் நான் நினைக்கின்றேன், 27,000 பேரை பல்கலைக்கழகத்திற்கு உள்வாங்குவதாக நான் அறிகின்றேன். அவ்வாறு அதன் உள்வாங்குகின்ற தன்மையை கூட்டிச் சென்றால் நல்லது. அதே நேரங்களில் பல்கலைக்கழகங்களில் இருந்து பட்டங்களை பெற்று அவர்கள் வெளியேறும் போது அவர்களுக்கு அதுக்கேற்ற தொழில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வசதிகள் செய்தாலும் வரவேற்கத்தக்கது. இன்று தனியார் பல்கலைக்கழகம் 30 மேல் எமது நாட்டில் இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு தனியார் பல்கலைக்கழகமும் வடக்கு கிழக்கில் இல்லை. ஆனால் நாங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளிலேயே தனியார் பல்கலைக்கழகங்களை நிறுவ வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அவ்வாறு வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்த உறவுகள் தனியார் பல்கலைக்கழகங்களை நிறுவ முன்வந்தார் கௌரவ அமைச்சர் அவர்கள் அதற்கேற்ற ஏற்பாடுகளை செய்தர வேண்டும் என்று இந்த சபையிலே அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். இன்று பல்கலைக்கழகங்களின் கல்விசார் ஆசிரியர் சம்பளம்
Clarify, if there are any people who want to invest in the north for private higher education, you come and see me, I will support you.
Nandri, Nandri. இன்று பல்கலைக்கழகத்தில் கல்விசார் ஆசிரியர் சம்பளம் 100,000 வரை வழங்கப்படுகின்றது. அதற்கு மேலாகவும் கிடைக்கின்றது. ஆனால் கல்விசாரா ஊழியர்களின் சம்பளம் கிட்டத்தட்ட 1/5 இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் கல்விசாரா ஊழியர்களின் சம்பளமும் அதிகரிக்கப்பட வேண்டும். இதை இந்த சபையிலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். அத்தோடு ஏனைய அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை விட பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் ஓய்வூதியம் குறைவாகவே வழங்கப்படுகின்றது. ஆகவே அவர்களும் ஏனைய அரச ஊழியர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களது ஓய்வூதியங்களும் அதிகரிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பல்கலைக்கழக ஊழியர்களுக்கான காப்புறுதி திட்டம் ஏனைய அரச ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போன்று அவர்களுக்கும் வழங்குவதற்கு ஏற்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த வேளையிலே எங்களது கௌரவ அமைச்சர் இருப்பதனால் நான் ஒரு விடயத்தை முக்கியமாக இங்கு கூற விரும்புகின்றேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கடந்த பல காலமாக ஒரு தேவை நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகத்தின் தேவை நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இந்து நாகரிக பீடம் இல்லாத ஒரு குறை இருந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையின் அரசியல் ஜாப்பில் சமயத்திற்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்று உள்ளது. ஆனால் இலங்கையிலே இது ஒரு இந்து நாடு, பூர்வீக இந்து நாடு. இந்த நாட்டிலேயே ஒரு இந்து பல்கலைக்கழகமும் இல்லை, அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் இந்து சமய பீடமும் இல்லை. இன்று கனடா கொங்கோடியா பல்கலைக்கழகம், தென்னாப்பிரிக்கா பல்கலைக்கழகம், லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், இவற்றில் இந்து சமய பீடம் இருக்கின்றது. விசேடமாக ஒரு கிறிஸ்தவ நாடாக சொல்லப்படுகின்ற 76% கிறிஸ்தவ மக்களை கொண்ட அமெரிக்க நாட்டில் ஒரு இந்து பல்கலைக்கழகம் இருக்கின்றது. ஆனால் எமது நாட்டிலே எங்களது தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் கூட இருக்கின்ற பல்கலைக்கழகங்களில் இந்து சமய பீடம் இல்லை. கிழக்கு பல்கலைக்கழகத்திலே 400 மேற்பட்ட பிள்ளைகள் இந்து சமய துறையிலே கல்வி கற்கின்றார்கள். இத்துறையில் தொழில் சார்பான பல பாடத்திட்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை இந்து சமய பீடமாக இது உருவாக்கப்படவில்லை. கடந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா காலம் தொடக்கம் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாங்கள் அதற்கான பல விடயங்களை இந்த சபையிலும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். ஆனால் இதுவரை இந்து சமய பீடம் உருவாகவில்லை. இதிலே விசேஷமாக ஒன்றை நாங்கள் குறிப்பிட வேண்டும். இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இந்து மாணவர் ஒருவரின் ஆராய்ச்சி கட்டுரை, அதன் தலைவர் திருமதி சாந்தி கேசவனின் வழிகாட்டலில் அமெரிக்கா இந்து பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த அளவு இந்து மாணவர்களின் பெருமை அங்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களே, விரைவாக இந்து சமய பீடத்தை ஆரம்பிப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று உங்களை நான் மிகவும் அன்பாகவும் பணிவாகவும் இந்த சபையிலே கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்றால் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் சகலரையும் மதித்து நடப்பவர் என்ற வகையிலே இவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்திலே தமிழ் இந்த வருடத்திலே மொத்தமாக தமிழ் மாணவர் தொகை 1515 ஆகும், முஸ்லீம் மாணவர் தொகை 705 ஆகும், சிங்கள மாணவர் தொகை 1489 ஆகும். குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்திலே 2009 ஆண்டுக்கு பின் திட்டமிட்ட வகையிலே சிங்கள மாணவர்களின் தொகையை அதிகரித்திருக்கின்றார்கள். உண்மையிலே பல்கலைக்கழகம் இன ரீதியானது அல்ல, ஆனாலும் அந்த கிழக்கு பகுதி மாணவர்களுக்கு அது முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக அமைய வேண்டும். அங்கு கூடிய வீதம் சிங்கள மாணவர்கள் வந்திருப்பதனால் அவர்களில் பலர் போதைப் பொருளை பாவிப்பதனாலும் அங்கு தொடர்ச்சியாக பிரச்சனை வருகின்றது. இது இன முரண்பாட்டை ஏற்படுத்திவிடும். நாங்கள் இந்த நாட்டிலே நல்லிணக்கத்தை விரும்புகின்றோம். நீங்கள் நல்ல ஆட்சியை இன்று தாவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அதிலே வெற்றி கண்டு வருகின்றீர்கள். இந்த வகையிலே இவ்வாறு அங்கு பெரும்பான்மையாக சிங்கள மாணவர்கள் ஏற்படுத்தப்படும் போது தமிழ் மாணவர்களின் நடவடிக்கைகளில் அவர்கள் தலையிடும் போது பிரச்சனைகள் உருவாகின்றது. அண்மையிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நடந்தது, யாழ் பல்கலைக்கழகத்தில் நடந்தது, பேராதனை பல்கலைக்கழகத்திலும் வித்தியாசமான முறையிலே சென்று அது நடைபெற்றிருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களை வேண்டிக் கொள்வது, கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தமிழ் பேசும் மாணவர்களின் தொகைகளை அதிகரிப்பதற்கு, குறிப்பாக விஞ்ஞான பீடம், அதே போன்று விவசாய பீடம், விவசாயத்துறை, வர்த்தகத்துறைகளில் கூடிய அளவு தமிழ் மாணவர்களை அங்கு அதிகரிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த சிங்கள மாணவர் தொகை அங்கு குறைக்கப்பட வேண்டும். நாங்கள் இன முரண்பாட்டின் அடிப்படையில் சொல்லவில்லை. பிரச்சனைகள் ஏற்படாமல் ஏனைய நாடுகளில் பல்கலைக்கழகம் சுமூகமாக இயங்குவது போன்று இங்கு இயங்க வேண்டும். அதற்கு உங்களது ஒத்துழைப்பு அவசியம் என்பதனை இந்த சபையிலே அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அது மாத்திரமின்றி எங்களது பல்கலைக்கழகத்திலே சில பாடநெறிகள் இதுவரை உருவாக்கப்படாத நிலைமை இருக்கின்றது. அதற்கான பீடங்களும் இல்லை. குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்திலே சட்டபீடம் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கு கூடிய வீதம் சட்டம் கல்வதற்கு, சட்டத்துறையில் ஈடுபடுவதற்கு, அதற்கான கல்வியை பெறுவதற்கு மாணவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே அங்கு சட்டபீடம் கொண்டு வருவதற்கு எங்களது அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு கிழக்கு பகுதி, வடக்கு கிழக்கு பகுதி முழுவதுமே கடல் சார்ந்து இருப்பதனால் அங்கு கடல் தொழில் சார் பீடமும் கொண்டு வரப்பட வேண்டும். மேலும் பொறியியல் பீடமும் அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். விளையாட்டுத்துறை வித்தாண்மை நெறி என்று சொல்லப்படுகின்ற டிப்ளோமா நெறி, அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே விளையாட்டு டிப்ளோமா கொண்டு வரப்பட வேண்டும். அடுத்தது விளையாட்டுத்துறை பட்டப்படிப்பு போன்றவை அங்கு கொண்டு வரப்பட வேண்டும். அது சார்பாகவும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற நூலகம் நவீனமயமாக்கப்பட வேண்டும். நீங்கள் அண்மையிலே அங்கு சென்றீர்கள், அங்கு பலவற்றை பார்வையிட்டு வந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். நான் வெளிநாடு சென்றிருந்தனால் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாமையிட்டு நான் மனம் வருந்துகின்றேன். ஆனாலும் அங்கிருக்கின்ற தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே நூலகத்தை நவீனமயமாக்கப்படுவதுடன் அதன் ஆளணி தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். பொதுவாக பல்கலைக்கழகங்களிலே பேசார் பதவிக்கு இதுவரை எனக்கு தெரிந்தவரையிலே நியமனங்கள் நடைபெறுவது குறைவாக இருக்கின்றது. சில பல்கலைக்கழகங்களில் இதுவரை நியமிக்கப்படவில்லை, குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தில் பதில் கடமையாளர்களே இருக்கின்றார்கள், கடந்த 4-5 வருடங்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த பேசார் பதவிக்கான பதவிக்குரியவரை விரைவாக நியமனம் செய்யுமாறும் இந்த வேளையிலே கௌரவ அமைச்சர் அவர்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். அத்தோடு இந்த பல்கலைக்கழகத்தின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் நீங்கள் மேற்கொண்டு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற எங்கள் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உங்களாலான ஆதரவை தருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இன்று இந்த சபையிலே இன்னும் ஒரு விடயத்தை இந்த சந்தர்ப்பத்திலே கூறி வைக்க விரும்புகின்றேன். பொதுவாக எங்களது வடக்கு கிழக்கு பகுதியிலே கடந்த சில காலமாக இந்த நல்லாட்சியை குழப்பும் வகையிலே திட்டமிட்ட பெரும்பான்மையின குடியேற்றங்களும் பௌத்த விகாரைகள் தாவிப்புகளும் நடைபெறுகின்றது. அதில் ஒன்றாக கிளிநொச்சியிலே இரணைமடு பகுதியிலே கனகாம்பிகை குளத்துக்கு அருகாமையிலே பிரம்மாண்டமான பௌத்த விகாரை தாவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிலே காயாங்கனி என்ற பகுதியிலே முன்பு ராணுவம் இருந்த பகுதி, அங்கு சிறு புத்த பெருமான் வைத்து வழிபடப்பட்டிருக்கின்றது, புத்த பெருமானின் சிலை. ஆகவே அந்த இடத்திலே 2 பௌத்த பிக்குகள் வருகை தந்து அந்த இடத்திலே விகாரை கட்ட வேண்டும் என்று அமர்ந்து விட்டார்கள். உண்மையிலே சிங்கள மக்கள் பெரும்பாலாக இருப்பார்களாயிருந்தால் நாங்களும் உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம். அவர்களுக்கு விகாரை அமைப்பதற்கு வழிபாட்டு உரிமை வழங்கப்பட வேண்டும், அதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். ஆனால் அந்த பகுதியிலே சிங்கள மக்கள் இல்லை, ஒரு சில சிங்கள மக்கள் கடந்த காலங்களிலே மீன்பிடிப்பதற்காக அங்கு வருகை தந்தவர்கள். அவர்கள் இந்துக்களும் கிறிஸ்தவர்களுமாக இருக்கிறார்கள், பௌத்தர்கள் இல்லை. அதில் இருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் தியாவட்டவான் என்ற பகுதியிலே பிரம்மாண்டமான பௌத்த விகாரம் இருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு சிலர் இருந்தால் கூட அங்கு செல்லலாம். ஆனால் அந்த பௌத்த பிக்குகள் இருவரும் அங்கு இருந்தார்கள். அது வாகரை பிரதேச செயலாளர் பிரிவின் பிரதேச சபைக்கு ஒதுக்கப்பட்ட காணி கடைத்தொகுதி அமைப்பதற்காக. ஆகவே அது சார்பாக வாகரை பிரதேச செயலாளர் நீதிமன்றிலே வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் நடந்தது என்னவென்றால், அங்கு இருக்கின்ற கிழக்கு மாகாண சபையின் காணி அமைச்சர், அதேபோன்று கிழக்கு மாகாண சபையின் காணி ஆணையாளர், காணி அமைச்சின் செயலாளர்
வருகை
தந்து பிரதேச செயலாளரை கட்டாயப்படுத்தி நீதிமன்றில் வழக்கு இருக்கும் போதும் அந்த காணியை அந்த பௌத்த விகாரை அமைப்பதற்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஒரு நிமிடம் தரமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். வேண்டியிருக்கின்றார்கள். அத்தோடு அங்கு 168 குடும்பங்களை திட்டமிட்டு பெரும்பான்மையின மக்களை குடியேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இந்த அரசாங்கத்திலே முக்கிய பிரதிநிதியாக இருப்பதனால் அந்த பகுதியிலே திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த பௌத்த விகாரை தாவிப்பு, சிங்கள குடிய மக்களின் குடியேற்றம், சிங்கள மக்கள் வாழ்ந்தால் அதிலே கட்டாயம் குடியேற்ற வேண்டும், நாங்கள் துணை செய்வோம். ஆனால் வாழாத பகுதியில் சிங்கள மக்களை குடியேற்றி இனமுறுகலை தோன்றுவதை நிறுத்தி வைக்க உதவுமாறு கேட்டு இந்த சபையில் எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.
Thank you very much. Next, Honorable Aravind Kumar, you have 8 minutes.
Thank you for the opportunity. இன்று பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட விவாதத்திலே நாங்கள் கலந்து கொண்டு எங்களது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வருகின்றோம். அதற்கான வாய்ப்பிற்கு நன்றி. இன்று எமது நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் இலவச கல்வி முறையினூடாக நாட்டில் உள்ள அனைவரும் நன்மை அடையக்கூடிய வகையிலே அந்த முறைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் ஊடாக எமது நாட்டின் கல்வித்தரம் உயர்வடைந்திருக்கின்றது. எமது நாட்டிலே சுமார் 95% மக்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருப்பது இன்னும் ஒரு நல்ல அம்சமாக நான் பார்க்கின்றேன். எமது நாடு சுதந்திரம் அடைந்த பின் இந்த நாட்டிலே வாழும் மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் வரப்பிரசாதமாக இந்த இலவச கல்வியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முன்பெல்லாம் தனவந்தர்களின் பிள்ளைகள், வசதி படைத்தவர்களின் பிள்ளைகள் மாத்திரமே கல்வியை கற்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த நாட்டிலே இருந்தது. ஆனால் இலவச கல்வி முறையின் கீழ் அந்த நிலைமை மாறிப்போய் வாய்ப்புகள் அனைவருக்கும் கிட்டிய அந்த நல்ல நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இதிலே இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே விசாரத்தோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னதான் இவ்வாறான இலவச கல்வி முறைமை ஏற்படுத்தப்பட்டாலும், இலவச கல்வியினூடாக ஆரம்பம் முதல் பல்கலைக்கழகம் வரை எமது பிள்ளைகளுக்கு சென்று கற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட, மலையகத்தை பொறுத்தளவிலே அந்த நிலைமையிலே ஒரு பாரிய பின்னடைவை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த உயர சபையிலே அதனை முன்வைக்க விரும்புகின்றேன். தோட்டங்களிலே பாடசாலைகள் ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்டது. தரம் 5 வரையிலான பாடசாலைகள் சிறிய கொட்டில்களிலே, பாழடைந்த கட்டிடங்களிலே தரம் 5 வரையான கல்வி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் 70s தோட்ட பாடசாலைகள் தேசியமயமாக்கப்பட்டதின் பின்பாக அங்கே ஒரு மாற்றம். ஆனால் இருந்தாலும் கூட கடந்த காலங்களிலே பல தசாப்தங்களாக மலையகத்திலே இந்த கல்வியிலே ஏற்பட்டிருந்த பின்னடைவு தேசியமயமாக்கலுக்கு பிறகு ஒரு துரித வேகத்தை அடையவில்லை. மிக மந்தமான நிலையிலேயே இந்த மலையக கல்வி வளர்ச்சி ஏற்படத் தொடங்கியது. அதன் காரணமாக நாங்கள் இன்னும் பல மைல்கல்லை தாண்ட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனை நிவர்த்தி செய்வதற்காக இன்று கல்வி அமைச்சும் அதேபோல் உயர்கல்வி அமைச்சும் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது என்பதை நான் இந்த சபையிலே கூறினாலும் கூட, இன்னும் எமக்கான தேவைகள் மிக அதிகமாக இருக்கின்றது. எமது விகிதாச்சாரத்திற்கேற்ப ஒரு வருடத்திற்கு சுமார் 1500 மாணவர்களாவது பல்கலைக்கழக அனுமதியை பெற வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு வருடத்திற்கு 200 குறைவான மலையக மாணவர்களே பல்கலைக்கழக அனுமதியை பெறுகின்றார்கள். ஆகவே இந்த நிலைமை ஒரு சாதகமான நிலைமையை நான் பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த நாட்டிலே நல்லாட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மலையக கல்வி வளர்ச்சிக்காக எமது கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பல்வேறு முன்னெடுப்புகளை, பல்வேறு யோசனைகளை முன்வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் கல்வி அமைச்சராக கௌரவ அகிலவிராஜ் காரியவசமும், ராஜாங்க அமைச்சராக கௌரவ ராதாகிருஷ்ணனும் இருந்து செயல்படுகின்றார்கள். உயர்கல்வி அமைச்சராக கௌரவ லட்சுமண் கிரியால் அவர்கள், ஒரு நீண்ட அனுபவசாலி, அனைவரையும் அரவணைத்து போகும் ஒரு தன்மையை கொண்டவர், அவரின் தலைமையிலே இன்று பல்கலைக்கழகங்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றது. ஆனால் மலையகத்தை பொறுத்தளவில் ஒரு பல்கலைக்கழகம் தேவை என்பது ஒரு நீண்டகால கனவாக இருக்கின்றது. மலையகத்திற்கு ஒரு பல்கலைக்கழகம் தேவை என்ற அந்த விடயம் பல வருடங்களாக முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் அது அந்த விடயம் தள்ளிக்கொண்டே போகின்றது. ஆகவே தற்போதைய நல்லாட்சி, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஏற்படுத்தப்பட்ட இந்த நல்லாட்சியின் கீழ் மலையகத்திற்கென ஒரு தனியான பல்கலைக்கழகத்தை எவ்வளவு விரைவாக ஏற்படுத்த முடியுமோ, எவ்வளவு விரைவாக அதனை நடைமுறைப்படுத்த முடியுமோ அதனை செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த உயரிய சபையிலே வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். மலையகத்திற்கென ஒரு பல்கலைக்கழகம் என்பது ஒரு காலத்தின் தேவையாக இன்று மாறிப்போயிருக்கின்றது. மலையகத்தின் கல்வி வளர்ச்சிக்கென நாங்கள் கரிசனையோடு செயல்படுமேயானால் மலையத்திலிருந்தும் கூட ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கக்கூடிய அந்த நல்ல நிலைமை ஏற்படும். ஆகவே அதனை இந்த அரசாங்கம், நல்லாட்சி அரசாங்கம் தாமதமில்லாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த உயரிய சபையிலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இன்று நடைபெறும் இந்த விவாதத்திற்கு பொருத்தமான ஒரு விடயமாக இல்லாவிட்டாலும் கூட அண்மையிலே புசலாவையிலே நடந்த ஒரு துன்பகரமான ஒரு சம்பவத்தை நான் இந்த சபையிலே முன்வைக்க விரும்புகின்றேன். சில தினங்களுக்கு முன்பு புசலாவை பகுதியில் உள்ள ஒரு தோட்ட இளைஞன் புசலாவை காவல் நிலையத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட பின் அவர் அங்கே மரணமடைந்தார். இந்த மரணத்திற்கு கூறப்பட்ட காரணம் அவர் காவல் நிலையத்திலே தற்கொலை செய்து கொண்டார் என்பதுதான். இதை சிறு பிள்ளை கூட நம்புவதற்கு தயாராக இல்லை. ஏனெனில் காவல் நிலையத்திலே தற்கொலை செய்து கொள்ள முடியாது. காவல் நிலையத்திலே விளக்கமறியலிலே தற்கொலை செய்து கொள்வதற்கான கொக்கிகள் அங்கே பூட்டப்பட்டில்லை. அங்கே தற்கொலை செய்து கொள்வதற்கான சாதனங்கள் அங்கே கிடையாது. அல்லது தற்கொலையை அங்கே காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் அதை உற்சாகப்படுத்துவது கிடையாது. ஆனால் இவ்வாறு ஒரு நிலையிலே புசலாவை காவல் நிலையத்திலே மலையக இளைஞன் ஒருவன் தற்கொலை செய்து மரணமடைந்தான் என்ற அந்த கூற்று உண்மையிலேயே ஒரு கேலி கூத்தான ஒரு கூற்றாக இருக்கின்றது. ஒரு அப்பாவி இளைஞனின் உயிர் அங்கே பறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு சம்பந்தப்பட்டவர்களை இடமாற்றம் செய்வதன் ஊடாக இதற்கு நாங்கள் பரிகாரம் தேட முடியாது. குற்றம் இழைத்தவர்களை சரியாக அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கும் அதற்கு நிகரான தண்டனை வழங்கப்படல் வேண்டும். இன்று இந்த நாட்டிலே கொலை செய்து விட்டால் கொலைக்காரனுக்கு மரண தண்டனை, இதுதான் உச்ச தண்டனை. ஆகவே இவ்வாறு தற்கொலை என்ற போர்வையிலே இதனை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை. நானும் கூட நம்புவதற்கு தயாராக இல்லை. தற்கொலை என்ற போர்வையிலே அங்கே ஒரு இளைஞன் கொல்லப்பட்டிருப்பதாகவே அனைவரும் சொல்லுகின்றார்கள். உறவினர்கள் சொல்லுகின்றார்கள். அங்கு உள்ள பொதுமக்கள் சொல்லுகின்றார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆகவே இதனை நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆகவே இதன் உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்படல் வேண்டும். இந்த உண்மைத்தன்மை வெளிக்கொண்டுவரப்பட வேண்டும். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். ஆகவே தப்பு செய்தவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படல் வேண்டும் என்பதே நியதி. இதனை அரசாங்கம் எவ்வித பாரபட்சமின்றி தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்த அவை தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி,
வணக்கம். சார்ல்ஸ் நிர்மலாதன் மந்துமா.
நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்று வயதில்லை பல்கலைக்கழகங்களினுடைய ஊழியர்களுடைய வயதில்லையை அதிகரிப்பு தொடர்பாக இருக்கின்ற இந்த அமைச்சரால் கொண்டு வரப்பட்ட இந்த விவாதத்திற்கு அவர் அந்த விவாதத்தை ஆதரித்துக் கொண்டு இன்று நான் மிகவும் மதிக்கத்தக்க அமைச்சர்களில் மதிக்கத்தக்க மனிதராக எங்களுடைய உயர்கல்வி அமைச்சரை நான் பார்க்கின்றேன். அவருடைய பாராளுமன்றத்துக்கு வந்த ஆரம்ப சில மாதங்களில் அவர் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். தமிழ் மக்களுக்கு உண்மையாக பிரச்சனை இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர் இந்த பாராளுமன்றத்தை சொல்லியிருந்தார். அதைக்கு நான் வரவேற்றுக் கொண்டு அதே நேரத்தில் இன்று இந்த அரசாங்கத்தின் மூலம் எங்களுடைய அரசியல் கைதிகள் தொடர்பாக 23 பேருடைய விவரங்களை கௌரவ அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் என்னிடம் தந்திருந்தார். அதற்கு நான் முதலில் இந்த அரசாங்கத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த முயற்சியை எடுத்து அந்த 23 பேரையும் 6 மாதம் புனர்வாழ்வுக்கு செல்வதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தமைக்காக, அதே நேரத்தில் அதில் ஒரு சில குறைபாடுகளையும் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்கள் கௌரவ சுவாமிநாதன் அவர்கள் தெரியப்படுத்தினால் எல்லாம் அதில் நான் நினைக்கிறேன் 2-3 பேருக்கு ஒரு வழக்கில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற வழக்குகளில் வேறு 2-3 வழக்குகள் இருக்கின்றது. ஆகவே அந்த பெயர் வந்தவர்களுடைய பெயர்களை அந்த மற்ற வழக்குகளிலிருந்து அவர்களை மற்ற வழக்குகளை உள்ளடக்கி அவர்களுக்கு அந்த புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டவனாக இந்த பல்கலைக்கழகங்களுடைய உண்மையில் எங்களுடைய நாட்டில் அது எந்த நாடாக இருந்தாலும் பல்கலைக்கழகம் என்பது அந்த நாட்டினுடைய கல்வி வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் மிக மிக முக்கியமான ஒரு பல்கலைகளையும் கற்கின்ற ஒரு கல்வி கழகமாக அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த நாட்டில் உள்ள இளைஞர் ஜுவகதிகளை நல்ல மனிதர்களாக உருவாக்குவதற்கு தொடர்ந்தும் தன்னுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு கௌரவ அமைச்சர் பல தடவைகள் அங்கு விஜயம் செய்திருக்கிறார். அதற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரிடம் ஒரு பணிவான வேண்டுகோள், பல்கலைக்கழகங்கள் பல்கலைக்கழகத்தினுடைய சார்பாக வடமாகாணத்தில் 5 மாவட்டங்கள் இருக்கின்றது. 5 மாவட்டங்களிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகம் இருக்கிறது. வவுனியா மாவட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் அதனுடைய வளாகங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. அண்மையில் முல்லைத்தீவில் ஆரம்பிக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதித்துப்படுத்துகின்ற வன்னி பாராளுமன்ற உறுப்பினர். அந்த வகையில் கௌரவ அமைச்சர் அவர்களே, மன்னார் மாவட்டத்தில் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வளாகம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் ஒரு கொலிஜ் ஆஃப் எஜுகேஷனோ அல்லது ஒரு உயர்கல்வி கலாசாலைகள் ஒன்றும் இன்று வரை கூட மன்னாரில் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆரம்பிக்கப்படுவதற்கு எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுத்ததாக நான் தெரியவில்லை. நான் பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலைக்கழகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் மன்னாரில் ஒரு ஏதாவது ஒரு வளாகத்தினுடைய உங்களுடைய வளாகத்தின் ஏதாவது ஒரு பிரிவையோ அல்லது உயர்கல்வி வழங்குகின்ற ஒரு நிறுவனத்தையோ நீங்கள் வழங்க வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் உங்களுடைய காலத்தில் மன்னார் மாவட்டத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பிரிவை ஆரம்பிப்பதற்கு உதவி செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். அதற்கு உங்களுடைய உதவியையும் கேட்டு நிற்கின்றேன் என்று அது சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் எங்களுக்கு உறுதிமொழி தந்தால் மன்னார் மாவட்டத்தின் மக்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். ஓகே மட்ட அபிதமே மன்னாரம் வித்தரா
ஏகேனாயக்
if you can recommend a faculty with the fisheries or manage, but I do not know what is required there.
Okay,
if you recommend we will consider it.
Okay. Thank you. Nandri amachar avargale, adhe nerathil inda engalude jal palalakalathil naan netru vadaprandiyathai oru pathrikaiyil oru vidiyam undu vandirukkirathu. Andha pathrikaiyil vijayakumar vasanthakumar engindra oru முகாமைத்துவத்திற்கு சென்ற மாணவன் அங்குள்ள அந்த ராக்கிங் காரணமாக கிளிநொச்சி திருநகர் கிளிநொச்சியை சேர்ந்த அந்த மாணவன் ராக்கிங்கு பயந்து இன்று கிளிநொச்சியில் தேங்காய் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று ஒரு பத்திரிகையில் வந்தது. நான் அந்த விடயம் தொடர்பாக அவருடைய உறவினர்களிடம் கதைத்த போது அவர் பல்கலைக்கழகம் செல்வதற்கு பயப்படுறார் என்று சொல்லி அவர் உறவினர்கள் எனக்கு தெரிவித்தார்கள். உண்மையில் மனவேதனையான விடயம். ஏனென்று சொன்னால் பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களின் அனுமதி கிடைப்பதே மிகப்பெரிய பாக்கியமாக பெற்றோர்கள் கருதுவார்கள். அந்த கிராமத்து மக்களும் சந்தோஷப்படுவார்கள். எங்களுடைய கிராமத்தில் இந்த முறை 5 பேர் பல்கலைக்கழகம் செல்கிறார் என்று. அதேபோன்று அந்த சென்ற மாணவன் ஏன் இப்படி அந்த 3 மாதங்கள் சென்றுவிட்டு 2 மாதங்கள் சென்றுவிட்டு மீண்டும் வந்து தேங்காய் வியாபாரத்தில் இருக்கின்ற ஒரு துன்பகரமான செய்தியை நான் அறிந்தேன். உண்மையில் மனவேதனை விடயம். அந்த ராக்கிங் சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இதில் உண்மையில் அந்த புதிதாக செல்கின்ற மாணவர்களை ராக்கிங் செய்து அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்களுடைய பெற்றோர்களுடைய கனவை அந்த இளைஞனுடைய எதிர்காலத்தை வீணாக்குகின்ற ஒரு முயற்சியாக தான் இருக்கின்றது. இந்த ரேக்கிங்கை உண்மையில் அமைச்சர் கவனத்தில் எடுத்து, தனிப்பட்ட விதமாக கவனத்தில் எடுத்து, குறிப்பாக யாழ் பல்கலைக்கழகத்தில் அதை எவ்வளவு குறைக்க முடியுமோ, முற்றுமுழுதாக நிப்பாட்டாவிட்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், உண்மையில் பல்கலைக்கழகத்துக்கு எடுபட்ட ஒரு மாணவன் என்று பல்கலைக்கழகம் முடித்த பின்பு பலவேறு பட்டங்களை பெற்று அரசு நியமனங்கள் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய ஏதோ ஒரு காலத்தில் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வேற வியாபாரங்கள் செய்கிறார்கள், அல்லது ஒரு கடையில் வேலை செய்கிறார்கள், அது வேற விடயம். அவர்களுக்கு இரண்டு மூன்று வருடங்களிலோ ஏதோ ஒரு காலத்தில் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கின்றது. ஆனால் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான ஒரு மாணவன் பல ராக்கிங்கால் செல்ல முடியாமல் விஜயகுமார் வசந்தகுமார் என்ற திருநேர் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவன் இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பது உண்மையில் மன வேதனை அளிக்கிறது. அமைச்சர் அவர்களை கவனத்தில் கொண்டு அந்த மாணவனை மீண்டும் பல்கலைக்கழகத்துக்கு இணைத்து அவருடைய உயர்கல்வியை தொடர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இன்று அந்த யாழ் பல்கலைக்கழகத்தில் ஓட்டோ போட்டின் கீழ் ஒரு வேலை திட்டம் நடைபெறுகிறது. அந்த வேலை திட்டத்திற்கு நேவி கடல்படை தான் ஒப்பந்தக்காரராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையில் இலங்கையில் இருக்கின்ற கடற்படை அல்லது ராணுவம் எங்களுடைய தேசிய பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதுதான் முறை. அதை விடுத்து பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது நடக்கின்ற அந்த வாட்டர் சப்ளை கட்டட வேலைக்கு, நீர்த்தாங்கிக்கு வேலைக்கு அந்த கண்ட்ராக்டர் எடுத்தது நேவி என்பதையும், இது எடுத்தவர்கள் எடுத்தவர்களாக இருக்கட்டும், இனிவரும் காலங்களில் அந்த பல்கலைக்கழக வளாகம் ஒரு பொதுவான சிவில் சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கு கட்டட ஒப்பந்த வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது அங்குள்ள என்ன விதமான வேலைகளாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய அமைச்சின் கீழ் பொதுவான அமைப்புகள் எல்லோரோடும் பொதுவான முற்போக்குவாதிகளை கொண்டு, ஒரு சிந்தனையாளர்களை கொண்டு, கல்விமான்களை கொண்டு அது தீர்மானிக்கின்ற விடயமாக இருக்க வேண்டும். நாளடைவில் இதுவும் தொடர்ந்தும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சொல்றேன். இவர்கள் எடுத்ததை நான் ஒன்றும் குறையாக சொல்லவில்லை. இனிவரும் காலங்களில் கௌரவ அமைச்சர் அவர்களே இப்படியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தாமல் இருந்தால் அது எங்களுடைய மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை தோன்றுகின்ற வாய்ப்பாக அமையும். ஏனென்று சொன்னால், சில விடயங்களில் எங்களுடைய மக்கள் நாங்களும் சில விடயங்களில் ஒரு மன விரக்தி உள்ளாகின்ற ஒரு சூழ்நிலையை சில சில சம்பவங்கள் தான் உருவாக்குகின்றது. அந்த சம்பவங்களை உருவாக்குகின்ற அந்த சம்பவங்களை நாங்கள் தவிர்த்து கொண்டால் மக்கள் மத்தியில் ஒரு நல்லெண்ணம் அல்ல ஒரு நல்ல சிந்தனை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியான அந்த வாய்ப்புக்காக இப்படியான சில சந்தர்ப்பங்களை தவிர்த்து கொண்டால் அது மிகவும் முற்போக்கு சிந்தனையாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு, அதே நேரத்தில் மீண்டும் நான் கௌரவ அமைச்சர் அவர்கள் மன்னார் மாவட்டத்திற்கு எங்களுடைய என்ன துறை என்று தீர்மானித்து தாருங்கள், அதற்கு தன்னாலான முயற்சி எடுப்பேன் என்று சொன்னதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் யாழ் பல்கலைக்கழகத்தில் அங்குள்ள விரிவாளர்களும் கலந்தாலோசித்து உங்களுக்கு அந்த விண்ணப்பத்தையும் மிக விரைவில் தருவேன் என்றும் சொல்லிக்கொண்டு, கௌரவ அமைச்சர்களுடைய இந்த வயதில்லை கூட்டுகின்ற அவருடைய விவாதத்திற்கு அவருக்கு ஆதரவு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.
Contractors,
the Navy doing a contract. The problem is in Jaffna there are no contractors, sir. Because of the war, the entire network had collapsed. No contractors, no workers.
That's true.
But in the future, but we are trying to build up contractors. In the future, we will give.
மந்திரித்துமணி விசேஷ சத்து வேணும் அப்பே புராண கல்யாண மித்திர லக்ஷ்மண் கிரியாலு மெத்துமா உசசமாத் அத்தியாபன அமாத்தியவரையாலிச කටයුතු කරන අවස්ථාවේදී යම් කිසි වෙනස් අදහස් කීපයක් ඉදිරිපත් කරන්න. මොකද එතුමා උගත් නීතිඥයෙක් ලෙස කඳ උඩරට ප්‍රදේශයේ මහනුවර ඉන් 1989 අපි සමග පාර්ලිමේන්තුවට පැමිණිලා දීර්ඝ කාලයක් විපක්ෂයේ කාර්යභාරය කරලා ඊට පසු එක්සත් ජාතික පක්ෂයට ගිහිල්ලා අපි එනකොට ආපහු වෙන්නේ නැතුව එහෙම රැඳිලා ඉඳලා අද උසස් අධ්‍යාපන අමාත්‍යාංශය හා පාරවල් බාර ඇමතිවරයා ලෙස කටයුතු කරන අවස්ථාවේ මම ප්‍රථමයෙන් ස්තුතිවන්ත වෙනවා විශේෂයෙන් අපේ විශ්වවිද්‍යාලයට විද්‍යෝදයට ඉංජිනේරු පීඨයක් තිබුණේ. ඉතින් ඒ අවස්ථාවේදී හිටපු උසස් අධ්‍යාපන ඇමති එස්.බී. දිසානායක මැතිතුමත් මමත් අපේ උපකුලපතිතුමත් ගිහිල්ලා එතුමා මුණ ගැසුණ අවස්ථාවේදී මේ විද්‍යෝදයට ඉංජිනේරු පීඨයක් ලබා දීමේ ගෞරවය ජයවර්ධනපුර තමයි විද්‍යෝදය. මොකද ඒක හැදුනේ ලංකාවේ අධ්‍යාපනයේ පියා බිහිකලේ විද්‍යෝදය. විද්‍යෝදය විශ්වවිද්‍යාලයේ 1815 කන්ද උඩරට ගිවිසුමෙන් අපේ රට බ්‍රිතාන්‍යයන්ට යටත් වුණාට පස්සේ 1848 කැරැල්ලෙන් පසු කැරලි ගැව්වේ නෑ සුද්දන්ට විරුද්ධව. එතකොට ඓතිහාසික අසාධාරණයක් මේ උපම්බිමේ මිනිසුන්ට සිද්ධ වුණ අධ්‍යාපනය ඇති. බ්‍රිතාන්‍යයන් විසින් අපිට හඳුන්වලා දුන්නේ මිනිස්සු හදන අධ්‍යාපනයක් නෙමෙයි. විභාග කේන්ද්‍රීය අධ්‍යාපනයක්, ශිෂ්‍ය කේන්ද්‍රීය අධ්‍යාපනයක් නෙමෙයි. විභාග කේන්ද්‍රීය අධ්‍යාපනය තුළ බටහිර අනුකරණවාදී මානසිකයෙන් යුත් බටහිරට ඇඟ ඇතුළෙන් ගැතිවෙන අධ්‍යාපන ක්‍රමයක් හඳුන්වලා දෙනකොට අපේ අර සම්ප්‍රදායික මහා දැනුම් සම්භාරයේ සම්පූර්ණයෙන් විනාශ වෙලා ගියා. මොකද මහින්දාගමනයෙන් පසු මහාවිහාරයේ අභයගිරියෙන් ඇතිවෙච්ච අධ්‍යාපනය තමයි ලෝකයේ විශ්මිත දේ කරේ. අර ලෝක පුදුමයක් ලෙස සැලකෙන සීගිරිය ගත්තත්, හැතැම්මට අඟලේ බැස්මට යෝදෑල ගත්තත්, රුවන්වැලි මහා සෑය වගේ සෑයවල් ගත්තත්, මහා සමුද්‍ර පරයන මේ මහා වැව් තටාක ගත්තත්, වාරි සංස්කෘතිය ගත්තත්, යකඩ සොයා ගැනීම ගත්තත්, විද්‍යාව තාක්ෂණය යනාදී අතින් අපේ මහා සම්ප්‍රදායික ආසියාතික දැනුම් සම්භාරයක් තිබුණා. ඒ සියල්ල බ්‍රිතාන්‍යයන් විනාශ කළාට පස්සේ අපේ රටේ ඉතිහාසයේ ගමන් මඟ වෙනස් කරන මිනිස්සු බිහි කරන්නේ දකුණෙන්නේ. ඒ අනුව හික්කඩුවේ ශ්‍රී සුමංගල නායක හාමුදුරුවෝ විද්‍යෝදයට පැමිණිය. ඒ ජාතික විමුක්ති අරගලය පටන් ගන්නකොට කොටේනේ දීපදුප්පාරාමයේ හිටපු මිගෙට්ටුවත්තේ ගුණානන්ද නායක හාමුදුරුවන්ට පානදුරා වාදයට උදව් කළා වගේම හෙන්රි වෝල්කට්තුමා ලංකාවට පැමිණි අවස්ථාවේදී එහිදි භාෂාව පරිවර්තනය කිරීම සඳහා කටයුතු කරපු ශ්‍රීමත් අනගාරික ධර්මපාලතුමා තරුණයා පළවෙනි අධ්‍යාපන අරමුදල ඇති කළා ලංකාවේ, බෞද්ධ අධ්‍යාපන අරමුදල. ඒ අරමුදලෙන් තමයි ඒ අරමුදලේ කළමනාකරුවන් ලෙස කටයුතු කළේ අනගාරික ධර්මපාලතුමා. ඒ අරමුදල වඩා කාර්යක්ෂම ලෙස සල්ලි එකතු කරලා හදපු අධ්‍යාපනයෙන් තමයි කොළඹ ආනන්දේ, ගාල්ලේ මහින්දේ, මහනුවර ධර්මරාජය අක්කර 58ක් තමුන්නාසි දන්න. ඒ ඔක්කොම පාසල් පද්ධතිය හදලා පාසල් 122ක් අනගාරික ධර්මපාලතුමා හැදුවා. එතුමාගේ තමයි ලංකාවේ අධ්‍යාපනයේ දැක්ම තිබුණ තුන්කල් දකින ජාතික නායකයා. මම කැමති එතුමා ලංකාවේ අධ්‍යාපනය ගැන කරලා තියෙන අදටත් වළංගු වෙන සටහන කියවන අදහස් කීපයක් එතුමාගේ. එතුමා කියනවා මෙහෙම, අපේ ජාතිය ගලවා ගැනීමේ ඒකායන මාර්ගය අධ්‍යාපනයයි. ලංකාවේ ඇද්දේ අවජාතක අධ්‍යාපන ක්‍රමයකි. සිංහල තරුණයන් ඇමරිකාව, ජපානය, ජර්මනී, ඉන්දියාව, හොන්කොන්, ප්‍රංශය, එංගලන්තයට ශිෂ්‍යත්ව දී යවා තාක්ෂණයේ විද්‍යාත්මක කෘෂිකර්මය, වාරි කර්මාන්තය ආදී නව විෂයන් ගැන දැනුමක් ලබාගෙන ආපසු ලංකාවට ගෙන්නවා. ஜாத்திய கொடுநகிமே காரிய ஆரம்பகல யுத்திய தியூனு வீமட்டினம் சுயன்போஷித்த வீமட்டினம் விதேசிய பாண்ட பரியரணையும் பரிபோஜனையும் விலக்கிய யுத்திய ரட்டத்துள்ள நிஷ்பாதனை கலையாக்கி சேம பாண்டியம்ம நிப்பதி யுத்திய பரியரணை கலையுத்திய மேம கீன கொட்ட விதேச பாஷா ஞானை லபாகனிம ஜாத்திக்கு அவசியத்தாவை அக்குவன பெவிங் எம பாஷா பிரிபந்த தனுமக் லபாகனிமே பிரிவலாக ஏதி யுத்திய தென் மே அணுவ மே எத்துமா தமாய் ஈட்ட பஸ்ஸே மே பாசல் அதன அத்தர எத்துமா விஷயம் பேதிரிவ சந்தான் கரா அப்பே ரட்டே நிபுணதா அத்தியாபனை கத்தி கரான் எதோட எத்துமனங்க ஈட்டப்பு துளபில் கீழ மகாத்மே ஜப்பானிட்டு எவலாம் ஜப்பானிங் ரெதிப்பிலி அத்தியந்த ரெதிப்பிலி பேச்சகர்மான் அவஸ்தா வைத்திபுனி பூணு வேலாம் லங்காவட்ட கினால்லா ராஜகிரி உபேசேகர வளவுவ பீட்டி இஸ்தானே புத்கலிக்கிடான் யோதோல தமாய் லங்காவே பலவினி அத்தியந்த பேசகர்மாந்த ரெதி பூணு பாசல ஏத்திகளி பன்னிப்பிட்டிய தர்மபாலி லங்காவை தீன விஷாலத்தம மிஸ்ர பாசல முழு தேபலம் எத்துமாக்கி புத்கலிக்க தேபல் ஏனிசா எத்தும தமாய் ஜாதிக அத்தியாபன எப்பியா மம CWW கண்ணங்கரம் எத்துமா நிதாச அத்தியாபனை அத்திக்கலாம் நமக்கு தேசந்தாவாசி தர்ஷனே ஹெம் பிட்டின் செப்பெவ்வே அனகாரிக்கு தர்ம பாடத்துமா அனகாரிக்கு தர்ம பாடத்துமாக பிரம்மா மே இந்தியாவே மிகிதாங்கலா பஸ்ஸே அவமங்கல் உற்சவம் பஸ்ஸே கினாபு லங்காவே பப்மாவசேஷ கினாபு உற்சவேதி இஸ்துதி கதாவகலே CWW கண்ணங்கரம் எத்துமா எனிசா லங்காவே ஜாதிக அத்தியாபனை பியா அனகாரிக தரம் பாடத்து CWW கண்ணங்கர மெத்துவன் மத்திய வித்தியால பணசத்திர ஹதலா ஏ மத்திய வித்தியால பணசத்திர அத்துளி வடு வெட லோ வெட மெட்டி வெட மோட்டர் ரத கார்மிக சில்பே மே வகே மத்திய வித்தியால அத்துளி கிரீடா சௌந்தர்ய மே சியல்ல ஹதல தமாய் மத்திய வித்தியால பணசை பிஹிகலி இதே பசே அப்படி தப்பே ஆபவு ஹரவண்ட பெரிவு ஏ ஆபவு ஹரவீமே தர்மபால ஆதர்ஷே அரகணத்தமாய் மம மே ரட்டே விபாக கேந்திரிய அத்தியாபனே விபாகே சமத் ஜீவிதே அசமத் தருவு பிஹிவின நிசா லக்ஷ கணங் அப்போ சாமானிய பிள்ள உசஸ் பிள்ள சாத்திக்கே அரகண பிட்டவெனும் ஏ பிட்டவென ஆயட்ட ஜீவனோபாய சரசகண்ட பெரி நிசா தமாய் தாத்துள் லக்ஷேகட்ட வடா வெடிபிரிசம் மே ரட்டே குடேன்னு பெருவ மே நராவலை குடேன்னு நங் வினரட்டகட்ட அன்னோனி கீழ ரசாவல் ஒல்ட்டு கீழ அந்த துக்கி நின்று சமாராட்டவன் ஏ நிபுணதா அத்தியாபனைய கப்பி ஹதப்பு நெத்தி நிசா அத்தியாபனைய தர்மபால துமா கிவ் ஆக்காரேட்டு வினஸ்கலே நெத்தி நிசா அப்பி பிரித்தானிய தீன லண்டன் ஓலவல் ஒல்ட்டு சமான ஜிசிஇ ஓலவல் எத்திக்கலாம் லண்டன் ஏ லெவல் ஒல்ட்டு சமான ஜிசிஇ லெவல் எத்திக்கலாம் ஏகத்தே ரட்டவல பவத்தின தத்துவே நிமே எத்திக்கலே மே தத்துவே துல அப்பி ஹெத்த எக்கே கரல்லட்ட மூண துண்ணா அசூகணங்கள மகாபீஷணேட்ட மூண துண்ணா மே அசானேட்ட பத்வின தருண பரம்பராவல் அப்பி சியலு தினாட்ட வைர கரல ஆவுத அரண் நிராவுத அவிம்சக மினிசு தாஸ் கரணம் பல்லு பலல்லு வகை மெருவா தமன்ட்டு உகன்னப்பு கோலைய குருவரையாகி கெதட்டு கீழ விதுவல்பத்திக்கு கெதட்டு கீழ தனகா பங்கிவு விதுவல்பதி தனகச்சர் கெவுவட பசை கெனில்ல பாறை காக்க கெட்ட கெவுவ மெருவா மரளை விரலா கிவ தனிசம் பாலட்டு தாளா பாறை கெனி இல்ல வளலண்ட கீழ மிக தமாய் அப்பே ரட்டி எத்த கதாந்தரி மே மே பாசலிங் எலியட்டு தானாய பத்த வைரம் பெறின பிரிசக் பவட்ட மே சமாஜே விசிம் பரிவர்த்தனைகள இது மே வினஸ்கிரீம சந்தா அப்பி கல்பனா கரா மே உசஸ் பில தி மே தருவன் அடும தர மே உசஸ் பில மட்ட மே திவான் தருண வயசு திவான் நிபுணத்தாவே தென் அப்பே தலசல பெரும் அமைத்துமத் மமத் எக்கத்துவேலா கிரேரு தமிழ்நாசிக்கு நியோஜிய அமைத்துமத் சாய உணா அப்பி இன்ஜினியர் தாக்ஷனே ஜைவ பத்தி தாக்ஷனே தாக்ஷனே சந்தா வித்யாவ தாக்ஷனிக் விஷய தாராவ கந்துண்ணாது மே விஷய தாராவட்ட டாக்டர் ஹர்ஷத் சில்வாவாகி இகனகத்த மந்திரி ஒரு சியலு தினா மே வினசர கெமத்தி உணா நமு தவாசனாவட ஜனதா விமுக்தி பெறமுனா அத்தம் ஹிதனவாட வடா பலல்வ தகின்ற பெரி மினிஸ்து மிக கடா கப்பல் கரண்ட புழுவாங்க ஹெமதே அக்மக்கரா கெசே நமு தமிழ்நாசியிட்ட மே அத வேணும் கொட்ட இத்தாம வெடி இல்லுமா குசாஸ் பேல தீர்ந்து தாக்சன விஷயதார அவட கெட்டி காலைய துளதி அத்தி வைக்க முகத தருவான் இவக் தீரோ வேலந்த போல பிலிபான் ஏ தருவ தன்னோ ஜெர்மன் டெக்கிக்கிட்ட கிய அயகி ஜீவித்தே கோமத தீந்து வேல தீர்ந்து கேல ஏனி சாமே வனப்பொத் அத்தியாபன கிரமே ஹா கட்டப்பாடாங்க அத்தியாபன கிரமே வெனுவன் பிராயோகிக்கோ நிபுணத்தாவே அத்தின அத்தியாபனையா கத்திகிரீம தமை உசாஸ் அத்தியாபனே பரமார்த்தே வென்றோன் ஏ அணுவ அர தாட்சண விஷய தாராவங்க என்ன தருவோ அப்பி பலாபுரத்தோனே துந்தா மே விஸ்வவித்யாலிட்ட அத்துல் கரகான் நமக்கு தமிழ்நாசி அடுகானே திதாகட்ட ஆசன்ன பிரிசா கத்துல் கரகத்தா ஏயா சம்பந்தம் தமிழ்நாசி இத்தியாசேட்டு எக்கத்து வேணும் முகது அலுத்தேங் திபுன தேம நெத்துவ வினாஸ் தியா தமிழ்நாசிக்கு காலே கிரியாத்மக் கரண்ட புழுவங்கம லபீம சம்பந்தேங் தாட்சண வேதே லங்காவி விஸ்வவித்யால பத்தியட்ட அரங் அப்பு ஆரம்பகரப்பு ஏமதி வரையாலேச தமிழ்நாசி இத்தியாசே சட்டானக் தபனு ஹபே ஏ சட்டானே எட்டகொட்டசே இன்னி மம ஏ சட்டான கியனகொட்ட ஏ விஷயதாராவ ஹதப்பு மம தலசரப்பெரும் ஏமெத்துமா ஏகட அனுமதிய துண்ண மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபத்து ஒக்கும சட்டான் வென்டோனே பொத லியனகொட்ட சூலவம்சே லியனகொட்ட ஏ கெசே வண்ணே வி நமுன் அத தாட்சணையட அவசிய லொகும பிரச்சனை அப்பிட்டு தாட்சணைய பூணு கரண்ட அவசிய தாட்சணிக்கு தனுமதியன விஸ்வவித்யால ஆச்சாரியவரு மகாச்சாரியவரு கதிகாச்சாரியவரு குருவருனே எனிசா மம கொரியாவட கீல்ல கொய்க ஆயத்தனைய சபாபதி வரைய முனகில வெனம சாகச்சாவட கணனாவா போத்தல எதுமட்ட லங்காவட என்ன கீழ ஆராதனே கல்ல கினால பெண்ணல ஏ அவஸ்தாவேதி அப்ப கிவ்வா கொய்க எக்கட்ட கொரியாவட்ட கார்மிகாத்தின் சன்வர்தனே விழா இன்ன தமிழ்நாசேல மேரட்டே மனுஷ சம்பத குடலகன் மே தாட்சணிக்க ஞானிய துண்ணோத் ஏசந்தா உதவு கொளோத் கொரியாவ சதா காலிக்கோ லங்காவி மினிசுங்கி ஹிதேத்துலே அனிவாரியங் நுமெக்கென சட்டானக் விதியட்ட சட்டான் வேணுமா கீழ கொய்க சபாபத்துமா ஏ வார்த்தாவ சபேல சாம்சுங் ஜிஎல் கியா மோட்டர்ஸ் மே வகை ஆயத்தன வல ஆதாரத் ஏத்துவ லங்காவட அவசிய குருவரு ஹதன் தாக்ஷண வித்யாபீட்டியா லங்காவி குருவரு பூணு கண்ண வித்யாபீட்டியா ஹெம வார்ஷேக மஹாரசிய குருவரு பூணு கரண்ட ஹதல துண்ணா அனுமத முதல பிரதானியா கிராண்ட் எக சியட சியக் நயக் நோயின பில்லியன தாத்து நத்துண்ணா லக்ஷ திதா ஏக விதே சம்பத் அவசிய ஆவா மம கெனியில் மே நிவாடு தாகன கீழ மே ஆப்பு நிலதாரியின் சமக ஏ சந்தா தியன ஹோமகம அப்பி ஏ புறவரை அக்தியன் முகத தமிழ்நாசே தன்னோ மஹிந்த ராஜபக்ச வித்யாலய தியனோ ஏயா பத்தி ஹரித்த சரசவி தியனோ ஏ ஈட்ட ஏயா பத்தி தங்க வித்யோதய இன்ஜினியர் உபீட்டே ஹெதனோ ஈட்ட ஏயா பத்தி கிரும் மினும் ஜாத்தியந்தர பரேஷன மத்தியஸ்தானே தியனோ ஈட்ட ஏயா பத்தி அக்கர பணசட்டக நெனோ தாட்சணிக்கு உத்தியானியா பரேஷன மத்தியஸ்தானே தீனோ ஈட்டையா பெத்திங் மே பிளப்போத் கபடா சங்கீர்ணே தீனோ ஏக பிரஜா பந்து புறவரையா பிரஜாவஹா பெந்துன புறவரையா ஏஹாட்டகே என்ன கீழ கியூகே ஏக அரகன தென் குளிய பிட்டியட்ட கினையாமே பிரதிபலையாக திதாஸ் பாலுவே பட்டங்கண்ட திமுனி அத வினக்கண்ணே ஏக ஏவா மே சில்லற வெட ஜாத்திக்க வெட சட்டான கர்ணகொட்ட ஏ வெட சட்டான கௌரு கலாத் ஏக ஹொந்தனங் ஏக இஸ்தராட்ட கெனி அண்ணோன் இது மன் தமிழ்நாசிங் இல்லா சிட்டு மங் விஸ்வாச கலா மமை கிரேரு மந்திரி துமா தேசபால் நேட்ட அரங்காவி நெத்தங் உகன் உகன் நேட்டிய மனுஷ மம கெதட்ட கீழ தாப்பிக்கும் பெண்ணல கீழ போமா மாறுவேங் தேசபால் நேட்ட அதலகிறாய் மம் விஸ்வாச கலா அப்பே மித்ரையா புலத் கொலிங் எக்ஸத் ஜனதா நிதா சந்தானிங் அவில்ல மே தாட்சணிக்கு விஷய தாராவ மீட்ட வட அத்தியாபன அமாத்தியான்சியா தெக்கு மெதியாத்வில தமிழ்நாசியர் அது மே பிடிபந்த யதார்த்தே கீழ தீர லொகு வெனசக்கராய் கீழ மம அதத் இல்லா சிட்டின்னு ஒபத்துமாட்ட ஒபத்துமாகி காலி ரட்டே உசஸ் அத்தியாபன எமதி வரைய அலேச உசஸ் அத்தியாபனே பரிவர்த்தனீய வெனசக்கரன்னா ஏ வெனச சந்தா அப்பி மே விஸ்வவித்யால அத்தியாபன பத்தியே பிரமாணாத்மக நெமை குணாத்மக வெனசத்தமாய் கரான் போன பிரமாணாத்மக வெனச கத்தோத் ஏ பிரமாணாத்மக வெனசம் வந்தா மே வர சீர தாயம் தருவ வெடியங்க அரான் தீயணும் ඒ ගන්න පුළුවන් වුණේ තාක්ෂණික විෂය ධාරාවට පමණක් 2000කට ආසන්න පිරිසක් ගත්තා. ඒ නිසා ඒක හොඳයි. නමුත් අපි හෘදයාංගමවම ඇත්තම ඇත්ත හෘදේ සාක්ෂියට එකඟව මේ ගරු සභාව නියෝජනය කරන මන්ත්‍රීවරු කතා කළොත් අපිට ඡන්දය දෙන සමස්ත අන්ත අසරණ ප්‍රාග්ධනේ නැති දරුවන්ගේ ජීවිතය ගැන කල්පනා කරලා තියෙන විදිය ප්‍රමාණය හරිද වැරදිද කියන එක පිළිබඳ මේ ගරු සභාවේ සංවාදයක් ඇතිවෙන්න ඕනේ. මොකද හේතුව එක් එක්කෙනා හෘදේ සාක්ෂියට තට්ටු කළ බැලුවොත් තමන්ගේ දරුවා තමන්ට දරුවෝ ඉන්නවා නම් ඒ දරුවෝ උසස් පෙළට එනකොට සාමාන්‍ය පෙළ උසස් පෙළ සමත් වුණත් නුණත් කොහොම හරි කළා වෙන රටක විශ්වවිද්‍යාලයකට අරිනෝ උපාධිය හදාරන්න. ඒක මේ මන්ත්‍රීවරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු පළාත් සභාවේ මන්ත්‍රීවරු ඊළඟට ව්‍යාපාරික ප්‍රජාව මධ්‍යම පන්තිය සියලු දෙනාගේ ළමයි ටික සල්ලි දීලා විශ්වවිද්‍යාලයට යවන මොනවද ඕනේ කම්? ලන්ඩන් ඕලෙවල් නැත්තම් ජීසී ඕලෙවල් සාමාන්‍ය පෙළ පමණයි අද ඕනේ. අද අධ්‍යාපනයේ වෙනස් වෙලා තියෙන ප්‍රමාණයට අපි ගමේ දරුවට කියන ඔබ සාමාන්‍ය පෙළ සමත් වෙන්න ඕනේ, උසස් පෙළ හොඳට සමත් වෙන්න ඕනේ. උදේ ඉඳන් රෑ වෙනකන් නිදි මරාගෙන අම්මයි තාත්තයි ඔක්කොම වෙන වැඩ නතර කරලා උසස් පෙළ මහා තරඟයට යවලා තමයි මේ සම්මත කරවන්නේ. හැබැයි සල්ලි තියනවා නම් සාමාන්‍ය පෙළ පමණයි. සාමාන්‍ය පෙළෙන් සන්ඩේ ටයිම්ස් එක බරන්න ප්‍රතිඵල එන දවස් වලට සාමාන්‍ය පෙළ ප්‍රතිඵල එන දවස් වලට සන්ඩේ ටයිම්ස් එක කියවන්න ඕනෙම විශ්වවිද්‍යාල විද්‍යා ආයතනයකට යන්න පුළුවන් ඕ ලෙවල් රිසල්ට් වලින්. අවුරුදු 3ක් මෙපිටින් නැත්නම් අවුරුදු 4ක් මෙහෙන් සල්ලි කාර්යයේ දරුවට පුළුවන් වෙන රටකට සල්ලි ටික දෙන්න ඉතරයි ඕනේ. ලක්ෂ 50ක් වෙන්න පුළුවන්, 100ක් වෙන්න පුළුවන්, 150ක් වෙන්න පුළුවන්, 200ක් වෙන්න පුළුවන්. එතකොට වැඩි මොනෝ 200නේ, 200 ගානේ දරුවෝ හතර නම් ලක්ෂ 800ක් ලෑස්ති කළාම ඒගොල්ලෝ දරුවන්ගේ ප්‍රශ්නේ විසඳනවා. විශ්වවිද්‍යාල විද්‍යා ආයතනයක එක අවුරුද්දක් ඉගෙන ගන්නවා යුනිවර්සිටි කොලෙජ් එකේ. ඊට පස්සේ අවුරුදු 3ක් යුනිවර්සිටි එකට යනවා. ඒකේ හොඳ විදියට පාස් වුණොත් මාස්ටර්ස් කරන්න ඕනේ. අවුරුදු 25 26 වෙනකොට PhD එකක් කරලා ආචාර්ය උපාධිය අරන් එන්නේ නැහැ. ඒකයි තියෙන ප්‍රශ්නේ. දැන් මේ යන දරුවෝ අපි තේරුම් ගන්න ඕනේ 15,000ක් අවුරුද්දකට උසස් අධ්‍යාපනයේ සඳහා පිටරට යනවා. 15,000. මගේ මිත්‍ර මහාචාර්යවරේ රිසර්ච් එකක් කරලා තියෙනවා මේ ගිය දරුවෝ ගැන 2000යි ගරු ඇමතුමනි ආපහු ඇවිල්ලා තියෙන්නේ. 13,000 ආපහු ඇවිල්ලා නැහැ. මොකටද එන්නේ? මේ ඇවිල්ලා ඒ දරපු වියදමට සරිලන්න වැටුපල් ලබන්නත් බෑ. ඒ කාලේ ඒ රටේ පුරුදු වෙච්චාම මේ දරුවෝ ආවා විවාහ වෙන වයස. එතකොට එහෙ හරි මෙහෙ ළම දරුවෙක් හරි විවාහ වෙනවා. විවාහ වෙච්චාම ආර්ය කුල සිරිත් අනුව විවාහ ජීවිතේ ගත කළාම දරුවෝ ලැබෙනවා. ඒ දරුවන්ට සිංහලත් බෑ, දෙමළත් බෑ, මේ එන්නේත් නැහැ. ආවට මෙහෙ ඉන්න මේ පරිසරයට පුරුදුත් නැහැ, ජාතියක් නැහැ, රටක් නැහැ. අන්තිමට අම්මලාට ලියුමක් එවනවා තාත්තලාට. එතකොට අම්මයි තාත්තයි වයසට ගිහිල්ලා පුතා දුව ලැබිලා ඉන්නවා. අම්මත් පොඩ්ඩක් ලන්ඩන් වලට එන්න මේ දවස්වල උදව්වටත් එක්ක කියලා. මොකද සල්ලි දීලා ගන්න ගියොත් එතන බොහොම විශාල වියදමක් යන නිසා අර අම්මත් ගිහිල්ලා අර වැඩ ටිකක් කරලා දීලා ඇවිල්ලා මෙහෙ පොඩි සිල් ගන්න ගිය වෙලාවට අනිත් උපාසක අම්මල එක්ක කියනවා දුව ඉන්නේ ලන්ඩන් ෂෝක්කොළු පෙටියෙක් හම්බු වෙලා මේ ඉන්නවා මමත් හුරතල් කර කර ඉඳලා මෙහෙ ආවා කියලා. අන්තිමට ඒ දෙමව්පියෝ මැරෙන දවසට මේ මරණය පිළිබඳ කනගාටුව දන්නලා ලිපියක් විතරයි එන්නේ. මේක තමයි මධ්‍යම පන්තියේ ඛේද වාචකේ. අපි කතා වෙන්නේ නැති අද උසස් මගු ඒ ඉගෙනගත්ත දරුවෝ ආපු අය විවාහ වෙලා යන්න විවාහ මංගල්‍ය උත්සවයක් තිබුණොත් හුඟක් මන්ත්‍රීවරුන්ට ආරාධනා ලැබෙන නිසා මේ අර ආර්ය කුල සිරිත් අනුව කතා පවත්වන්නේ කොහොමද? කතා පවත්වන්නේ මනමාලයාගේ යාළුවෙක් මනමාලියගේ යාළුවෙක් කතා කරලා මනමාල මනමාලු යුවලත් ඉංග්‍රීසියෙන් කතා ටික පවත්වනවා ආර්ය කුල සිරිත් අනුව සිංහල මගුල් ගෙදර. මේක තමයි අපේ රටට අපි කවුරුත් මේ ඇත්ත කතා කරන්නේ. මොකද තමන්ගේ දරුවා පිටරට විශ්වවිද්‍යාලයට යවලා උගන්නලා එහෙ නතර වෙලා ඒ දරුවෝ ලැබිලා එන්නේ නැති වෙලා ටික ටික කතා කරලා පස්සේ කතා කරන්නෙම නැති වෙලා ඒ වේදනාව විඳගෙන තනියෙන් බුදුන් වැඳගෙන සිල් අරගෙන ඉන්න කට්ටිය ඉන්නවා. කවුරුවත් කියන්නේ අනිත් දරුවන්ට වෙන ප්‍රශ්නේ. ඉතින් දැන් මේක ඛේද වාචකයක්. ඒ නිසා තමයි මම කියන්නේ මේකට තේරින් කාරක ස්වභාවයක් දාන්න ඔබතුමා. ඒක ලොකු පිංකමක්. කොහොමද අපේ දරුවෝ විදේශවලට මෙහෙම යන එක වෙනුවට විකල්පයක් ලෙස මේ පෞද්ගලික විශ්වවිද්‍යාලවලට හෝ පෞද්ගලික ආයතනවලට එන්න දෙන්න ඕනේද? පුද්ගලිකාංශයේ දේශීය අයටත් ඉඩ දෙන්න ඕනේද? එහෙනම් ඒක රජයේ පාලනය යටතේ කරන්නේ කොහොමද? ඒකට ගාස්තු අය කරන්නේ කොහොමද? ඒකට කැමැතිද නැද්ද? ඇත්ත කතා කරන තීරින් කාරක අපිට සටන් පාඩ කියලා වාසි ගන්න පුළුවන්. අපි එක પરම්පරාවක් මෙහෙම සටන් පාඩ කිය කිය වාසි ගත්තාම අපි නැති කරන්නේ මේ රටේ අනාගත මහා සම්පත, දරුවන්ගේ ජීවිත. මේ අපි මේ මනුස්ස ජීවිත එක්කයි මේ සෙල්ලම කරන්නේ. අද මොනවා කරන්නද ගරු ඇමෙත්තුමනි? අපොස සාමාන්‍ය පෙළ කරනවා. මම මේ ඔබතුමාගෙන් ප්‍රශ්නයක් අහන්නේ. අපොස උසස් පෙළ කරනවා. කලාංශයේ දරුවෝ බෞතරය කරන්නේ කලාංශයෙන්. සිංහල භාෂාව කරනවා. දේශපාලන විද්‍යාව කරනවා. තර්ක ශාස්ත්‍රය කරනවා. ඒකෙන් උපාධියක් ලබනවා. බෞතරයේ ඒ උපාධි. යම් කිසි පිරිසක් සිංහල භාෂාව පිළිබඳ උපාධි, පශ්චාත් උපාධි තියෙන්න ඕනේ. මේ සිංහල භාෂාව උපාධිය ගත්ත දරුවා පාසල්වල ගුරුවරයෙක් වෙනවා. මින් ඉස්සරහට පාසල් ගුරුවරයෙක් වෙන්නේ නැහැ. මොකද පාසල් ගුරුවරුන්ට විශ්‍රාම වැටුපක් තිබුණා. දැන් විශ්‍රාම වැටුපක් නැති වෙච්ච නිසා පාසල් ගුරුවරයා වෙන්නත් බෑ. එතකොට ඒ අය මොකද්ද කරන්න පුළුවන්? එතකොට ඒ පිරිස අපි විශ්වවිද්‍යාලයෙන් සම්පත් වෙන් කරලා මේ පාර්ලිමේන්තුවෙන් සාමාන්‍ය පෙළට උගන්නලා, උසස් පෙළට උගන්නලා විශ්වවිද්‍යාලයට යවලා විශ්වවිද්‍යාලයෙන් එන දරුවටත් දෙන්න රස්සාවක් නැහැ. තියෙන සුදුසුකමට දෙන්න රක්ෂාවක් නැහැ. තියෙන රස්සාවල් වලට අවශ්‍ය උගත්තු බිහි වෙන්නේ නැහැ. තියෙන රස්සාවල් වලට අවශ්‍ය උගත්තු බිහි වෙන්නේ නැත්නම් ඉන්න උගත්තුන්ට දෙන්න රස්සා නැත්නම් ඒකට කියනවා විරකියාවේ විව්වගත අසමතුලිතතාවයක් කියලා. මේ ප්‍රශ්නෙට ඇත්තට මේ පාර්ලිමේන්තුව බහින්න ඕනේ. අපි මේ බොරු කතන්දරයක් කියලා වෛද්‍යවරුන්ගේ දරුවෝ ගැන පැය ගාණක් කතා කරනවා. ඊළඟට මේ ඒ ඉස්කෝලේ වතුර පයිප්ප කැඩිලායි කියලා කියනවා. මොන පයිප්පද? සම්පූර්ණ බොරුවනේ. මයිංගනේ අටකලම්පන්නේ ආනමඩුව වතුකරේ ඉන්න දරුවන්ට කොහේ උගන්නන්නද? ඇඩ්වාන්ස් ලෙවල් වලට වෛද්‍ය පීඨයට එනවද? ඉංජිනේරු පීඨයට එනවද? කළමනාකරණ පීඨයට එනවද? කවුද ඇමතිතුමනි රුපියල් 25000ක 30000ක පඩියට කෙමස්ට්‍රි උගන්නන්න, ෆිසික්ස් උගන්නන්න, ඊළඟට කම්පියුටර් උගන්නන්න කවුද යන්නේ රස්සාවට? අද ඒ මිනිස්සෙකුට ඇකවුන්ටන්සි උගන්නන්න, එහෙම නැත්නම් ටෙක්නොලොජි ඉංජිනියරින් ටෙක්නොලොජි උගන්නන්න කවුද යන්නේ? මොකටද යන්නේ? අනුරාධපුරේ, ආනමඩුව, මීමුරේ, අටකලම්පන්න ළඟම පාසල හොඳම පාසල කිව්වට එහෙම එනවද? බොරුනේ. මේ ඇත්ත තත්වය තේරෙන්නේ නැතුව ජනප්‍රිය සටන් පාඩ කියන්න හොඳ නෑ අධ්‍යාපනයේ. මොකද අර අනගාරික ධර්මපාලතුමා කිව්වා වගේ අපිට මේ උනේ අපි නිපුණතා දක්ෂතා තියෙන මිනිස්සු හදන්න නැතුව. ඒ මිනිස්සු එදා කරපු දේනේ අදත් ඔය යුද්ධෙට හරි ගිහිල්ලා මේ රට නිදහස් කරගන්න වැඩිම මේ ඉංජිනේරුවෝ, විද්‍යාඥයෝ, හමුදාවල ඉන්න අය කොච්චර ආනන්ද බිහි කරලා තියෙනවද? තමුන්නාංශගේ ධර්මරාජ කොච්චර බිහි කරලා තියෙනවද? කොච්චර ගාල්ලේ මහින්ද බිහි කරලා තියෙනවද? මේ බිහි කළේ එදා ඒ තුන්කල් දක්න මිනිස්සු දැක්කා ලංකාවේ මිනිස්සුන්ට වෙන රටකට ගිහිල්ලා, ඇමරිකාවට ගිහිල්ලා, එංගලන්තයට ගිහිල්ලා, ප්‍රංශයට ගිහිල්ලා ඉගෙනගෙන ඇවිල්ලා උගන්වන්න කියලා. දැන් අපි ඒකද කරන්නේ? නැහැ. අපි ඒක කරන්නේ නැතුව බැරි අය කොහොම අගාධයට යන්න ඇරලා පුළුවන් අයගේ ළමයි ටිකේ හට යවනවා. ඒ ළමයා දෙමළ වෙන්න පුළුවන්, ඒ ළමයා සිංහල වෙන්න පුළුවන්, ඒ ළමයාගේ තුන්වෙනි පරම්පරාව දෙමළත් නෙමේ, සිංහලත් නෙමේ, ලංකාවෙත් නෙමේ, වෙන රටක විශ්වයේ පුරවැසියෝ බවට පත් වෙනවා. ඉතින් මේ තත්ත්වය වෙනස් කරන්න මම කියන්නේ මෙහෙම කරන්න බෑ. ඔබතුමාගේ සභාපතිත්වයෙන් ඇත්ත කරුණු කියන්න පුළුවන් රට දකින. දැන් වෙන රටවල අපිට ප්‍රශ්න යන්නේ අනිත් රටවල දරුවෝ සාමාන්‍ය පෙළින් උපාධි අරන් එනවනම් අවුරුදු 25 වෙනකොට මේ පශ්චාත් උපාධි අරන් ඩොක්ටරේට් එකක් කරලා එනවනම් අපේ යට බැරි වෙන්නේ ඇයි? මේක හොයන්න එපැ, අහන්න එපැ. මේ ලිම් මැඩියෝ වගේ ඉඳගෙන මේක කරන්න බැහැනේ. ඊළඟට අහන්න ඕනේ ඒ ළමයිට පුළුවන් නම් සාමාන්‍ය පෙළින් අපේ ළමයිට බැරියයි. දැන් ඊයේ පෙරේද කියනවා සාමාන්‍ය පෙළ නැතුවත් උසස් පෙළ කරන්න දෙනවා. මේ හිතෙන හිතෙනේවා කියලා හරියනවද? දැන් අපි ඒකනායක ඇමතුමා මගේ නියෝජ්‍ය ඇමති ලෙස හිටියා. අපි එතකොට අධ්‍යාපනයේ ප්‍රතිපත්තියක් හදනකොට ජාතික අධ්‍යාපන කොමිෂම එක්ක කතා කරනවා. ඊළඟට NIA එකත් එක්ක කතා කරනවා. ඊට අතිරේකව ඒ විෂය සම්බන්ධ මහාචාර්යවරු ආචාර්යවරුන්ගේ වෙනම කොමිටියක් දානවා. දැන් අපි කොමිටියක් දාපුවාම කිව්ව ගණිතයේ අසමත් වෙලා පාරට දානවා අවුරුදු 16 දරුවෝ. මම ඒ නිසා චක්‍රලේඛනයන් නිකුත් කළා. ගණිතයේ අසමත් වුණත් කලාංශයේ නැටුම් සංගීත චිත්‍ර කුෂිකර්මයේ තාක්ෂණයේ වගේ දේවල් කරන්න උසස් පෙළ පන්ති ඉන්න පුළුවන්. හැබැයි අවුරුදු දෙකක් ඇතුළතදී ගණිතයේ සමත් වෙන්න ඕනේ. අවුරුදු දෙකක් යනකම් ගණිතේ නැහැ කියලා පාසලේ දොර වහන්නේ නැහැ. අවුරුදු 16 ළමයා ත්‍රිවිලර් එකක් එලවන්න තල්ලු කරන්නේ නැහැ. එහෙම නැත්නම් වෙන කුලී වැඩක් කරන්න තල්ලු කරන්නේ නැහැ, පාසලේ තියාගන්නවා. හැබැයි අවුරුදු දෙකක් තුල ගණිතේ සමත් වෙන්න ඕනේ. එහෙමයි කිව්වේ. දැන් මේ අධ්‍යාපන ඇමතුම ඊයේ පෙරේදා ඉඳන් කියනවා සාමාන්‍ය පෙළ මොනවත් ඕනේ නැහැ. එයා උසස් පෙළ. දැන් මේ මට තේරෙන්නේ නැහැ මේ මෙහෙම ඉස්කෝලේකට ගිය කෙනෙක්ට මෙහෙම කියන්න පුළුවන්ද කියලා. මේ කවුද මෙහෙම කියන්නේ කියලා රටක ජාතික අධ්‍යාපන ප්‍රතිපත්ති එහෙම තීන්දුව කරනවාද? අපිට මේ වෙලා තියෙන එක මදිවට අර ලන්ඩන් ඕ ලෙවල් ඒ ලෙවල් ගෙනහල්ලා ඒක කරලා ලක්ෂ ගණන් මිනිස්සු අසරණ වෙලා අද අපි මේ ආණ්ඩුවක් විදියට හිතන්න ඕනේ මන්ත්‍රීවරුන්ගේ දරුවා ඇමතිවරුන්ගේ දරුවා නෙමෙයි මේ රටේ අපිට ඡන්දේ දෙන කිරි කපන මිනිස්සෙක්ගේ දරුවා කරුගල් කළුගල් කඩන කෙනෙක්ගේ දරුවා එහෙම නැත්නම් මේ ගොවියෙක්ගේ කම්කරුවෙක්ගේ දරුවන්ට මේ නිදාස අධ්‍යාපනය කියලා අපි කරන්නේ බොරුවක් නෙමෙයිද සල්ලි තියෙන දරුවෝ ටික දැන් අපි හිතමු 2000ක් එනවා කියලා 15000 පිටරට ගිහිල්ලා උපාධි පශ්චාත් උපාධි අරන් 2000ක් එනවා ඒ ආපු ගමන් පුද්ගලිකාංශේ එයාට පුළුවන් ඉංග්‍රීසියෙන් කතා කරන්න. එයාට පුළුවන් කම්පියුටරකින් වැඩ කරන්න. ඉංග්‍රීසියෙන් කතා කරන්න පුළුවන් කම්පියුටරකින් වැඩ කරන්න පුළුවන් විශ්ව දන්නේ කෙනා ගිහිල්ලා උඩ මට්ටමේ රැකියාවට ඇතුල් වෙනකොටම 80000යි 90000යි ලක්ෂයයි 150000යි වැටුප. ඉතින් එතකොට මේ ආරක්ෂා අවස්ථා ටික ගන්නෙත් අර පිටරට ගිහිල්ලේ නෑ. මොනවද මේ සටන් පාට කියන මේ චූටි මල්ලිලා ට කියලා දෙන්න ඕනේ. මේ අපරාධ ලිම්මැටි මානසිකත්වයෙන් මේ පිස්සුවක් කරන්නේ මේක කොහොම ටික අයිති කරගන්නේ ඇති හැකියාවගේ ළමයි ටික බේරගන්නවා. හැබැයි ප්‍රශ්නේ තියෙන්නේ තව ටිකක් කල් යනකොට 71 වගේම 89 වගේම ආයි දවසක් ඇවිල්ලා මේ අය මේ තියෙන ඔක්කොම විදුහල්පතිලාගේ ගුරුවරුන්ගේ මේ බෙල්ල කපලි වෙල වැටේ ගහන්න පටන් ගන්නවා. ඕක තමයි වෙන්නේ. ඒ නිසා මේ ප්‍රශ්නෙට ඇත්තට මැදිහත් වුණේ නැත්තම් මේ අය සටන් පාට කියනවා පෙළපාලියනවා මේ ලෝකෙ වෙන එක දන්නේ. ඒ අතරින් ඇති හැකියයි මේ විශ්වවිද්‍යාලට යවන්නෙත් නැහැ. ඇයි? රෑන්කින් ගත්තාම ලෝකෙ තියෙන විශ්වවිද්‍යාල වලින් පළවෙනි 20ම බටහිර රටවල් එංගලන්තය ඇතුළු අනිත් රටවල් ලෝකෙ විශ්වවිද්‍යාල වර්ගීකරණය ගත්තාම අපේ විශ්වවිද්‍යාල ඉන්නේ අන්තිම 10කටත් යට. ඉතින් ඒ නිසා එතකොට ඒක එහෙම තියාගෙන ඒකට අපි රණ්ඩු වෙවි ඉන්නවා. දැන් ඔබතුමාට කිව්වොත් උතුරු නැගෙනහිරට වෛද්‍ය විද්‍යාල පුද්ගලික පටන් ගන්න දෙනවා කියලා කිසිම කරදරයක් නැතුව ඉතාම කෙටි කාලයක් තුලදී වැඩිම පිරිසක් ඒ ප්‍රදේශයේ කැපවීමෙන් ඒක කරනවා. මොකද
මේකට විරුද්ධ යාපනයේ මන්ත්‍රීවරුන්ගෙන් විශාල ඉල්ලුමක් තියෙනවා මේ පෞද්ගලික විශ්වවිද්‍යාල පිහිටවන්න කියලා. අපේ අය තමයි මේ එපා කියන්නේ.
ඒක තමයි මම කියන්නේ ගරු ඇමෙත්තුමනි මේක අපි බොරුවක්නේ කරන්නේ. හෘදේ සාක්ෂියට එකඟව අපි ඇත්ත නෙමෙයි මේ කරන්නේ. ඒ වෙලාවට අපි කතා කරලා මොකක් හරි කරලා යනවා.
ඔව් මම ඔබතුමාට කියන්න කැමති දැන් ඔබතුමා කිව්වනේ 15000 කට රට යනවා කියලා. ඔව් ඉතින් ඇත්ත වශයෙන්ම අපි දෙගොල්ලොම එක්කහුව වෙලා අපි යම් කිසි එකකතාවයකට ඇවිල්ලා මේ සයිටෙන් ප්‍රශ්නේ විසඳුවොත් මම ඔබතුමාට කියන්න කැමති සයිටෙන් ප්‍රශ්නේ විසඳුවොත් රජයයි පෞද්ගලික අංශය එක්කහුව වෙලා විශ්වවිද්‍යාල කරන ක්‍රමයක් රජයේ නියාමනයේ ඇතුව කරනවා නම් අපිට ඉතාමත් හොඳ විශ්වවිද්‍යාල ලෝකේ තියෙන 5-10ක් එන්න බලාගෙන
ඉන්නවා.
ඔව් මම කියන්නේ ඔබතුමාගේ සහයෝගය දෙනවා නම් අපි සාකච්ඡා කරලා ප්‍රයිවට් පබ්ලික් පාර්ට්නර්ෂිප් එකකට යන්න පුළුවන් නම් සයිටම් එක උදාහරණයකට අරගෙන.
ඔව්
ඉන්න ඔබතුමාලා ඒකට අපිට සහයෝගය දෙනවා නම් ඔබතුමා කියන සංකල්පේ ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්.
පුළුවන්. හරි. ඒකට කරන්න ඕනේ මොකද්ද ක්‍රියාව? අපි දැන් එක් එක්කෙනා දේශපාලන වශයෙන් මේ තුට්ටු දෙකේ වාසියට මේ සෙල්ලම් කරන්න කොලේ වහලා ගහන්නේ වෙන එකක් ඇදලා ගහන්නේ බාල්දු කොලේ ඉස්මතු කොල්ල පෙන්නන්නේ මේ පොලිටිකල් ගේම් එක. මේක නතර කරලා මේ පිළිබඳ තීන්දුවක් ගන්න පුළුවන් වෙන්නේ තේරීංකාරක සභාවක් දැමීමෙන් පමණයි. ඒකට තේරීංකාරක සභාවක් දාලා ජනතා විමුක්ති පෙරමුණට තේරීංකාරක සභාවට එන්න කියන. අපිටත් එන්න කියන. ඔබතුමාලත් එනවා. මනෝගනේෂන් මන්ත්‍රීතුමත් එනවා. උතුරු නැගෙනහිර මන්ත්‍රීතුමන්ලත් එනවා. ඇවිල්ලා ඉහළ අධ්‍යාපනයේ මේ 15,000ක් රටේ විදේශ විනිමයෙන් හැම අවුරුද්දෙම යනවනම් යන අය එන්නේ නැත්තම් ඒ මානව සම්පතක් නැති වෙනවනම්
දැන් ඇමතුමා බිලියන 7000ක් යනවා අපේ දරුවෝ පිටරට කියලා ඉගෙන ගන්න ලංකාවේ විදේශ විනිමය බිලියන 7000ක් යනවා.
ඔව් මම දන්නවා එහෙම ඉගෙන ගන්න එකත් ඒ ඉගෙන ගන්න විදිහ දුක ගත්තාම දැන් බංගලාදේශයේ චිත්තගොන් යුනිවර්සිටි එකට මෙඩිකල් වලට ගිය දරුවෝ මට හම්බු වෙලා තියෙනවා කේස ධාතු වඩම්මගෙන එන්න ගිය වෙලාවේ. ඒ දරුවෝ නර දුකක් විඳින්නේ. මොකද ඒ ආගමික සම්ප්‍රදායක් තියෙනවා අර සතුන් කපන එක. ඒ කාලෙට ඒ පළාතේ ඉන්න බෑ ඒ බංගලාදේශයේ ඒ ප්‍රදේශේ. එතකොට ඒ දරුවෝ ඒ ඔක්කොම විඳගෙන තමයි ඒ හරි ඉන්නේ. ඉතින් ඒ ඉන්න ඔක්කොමලා දැන් සමහර අය මේ මුදල් තියන අයගේ දරුවෝ නෙමෙයි යන්නේ. පාරම්පරිකව තමන්ගෙන් ලැබුණ එකම දෙමව්පියන්ගෙන් ලැබුණ ගේ ඉඩමයි විකුණනෝ. විකුණලා අම්මයි තාත්තයි කුලී ගෙදරකට ගිහිල්ලා තමයි මේ දරුවෝ යවන්නේ. ඉස්සර දරුවෝ වගේ නෙමෙයි අද ඉන්න තරුණ දරුවෝ කියනවා අම්මලාට තාත්තලාට අනිත් දරුවෝ ගිහිල්ලා මේ විදියට ඉගෙනගෙන එනවා නම් මේ තියෙන එක විකුණලා හරි අපිට වෙන රටකට යවන්න කියලා. ඒක තමයි දරුවන්ගේ අද ඉල්ලීම වෙලා තියෙන්නේ. ඒකට දෙමව්පියන්ට කරන්න දෙන්නේ දෙමව්පිය අසරණ වෙනවා. මොකද මෙතන ඉන්න කට්ටිය මෙහෙ පෙළපාලි යවි යවි ඉන්න අතර එක කට්ටියක් විතරක් ගොඩ යන්න යනකොට ඒකේ දකින දරුවෝ ඉඳන් කියනවා අපිවත් කොහොම හරි යවන්න. එතකොට දෙමව්පියෝ කරන්නේ තමන්ගේ තියෙන ඉඩම විකුණලා ගේ විකුණලා පරම්පරාවේ තියෙන එක විකුණලා අම්මලා තාත්තලා කුලී ගෙදරකට ගිහිල්ලා දරුවෝ සිය ගණනක් විදේශවල යවලා තියෙනවා. බැංකුවලින් ණය වෙලා පොලී ගෙවල කීයද ලක්ෂ 150 ලක්ෂ 200 මේ තැන් වල ලක්ෂ 30කට 40කට ඊට අඩුවෙන් කරන්න පුළුවන් ඒවා තියෙද්දි. එහෙන් දැන් NIBM එක කරන්නේත් මේකමයි. NIBM එකේ මේ බිස්නස් ස්කූල් එක වගේ ගත්තාම හරිත සරසවිය කියලා විදේශ ප්‍රමිතියට අනුව විදේශයක් එක්ක කොලබරේට් කරලා මෙහෙ උපාධියක් දෙනවා. ඒ දරුවෝ මේකේ ඉන්න නිසා ඒ උපාධිය අරගෙන මෙහෙ ඉන්නවා. අනිත් එක ඒ අයටත් එතකොට ඉංග්‍රීසියෙන්ුත් වැඩ කරන්න පුළුවන් වෙනවා, පරිගණක කරන්න පුළුවන් වෙනවා, ඒ අධ්‍යාපන මට්ටමත් එතනට එනවා. ඉතින් ඒ ඔව්
ගරු මනෝවනේෂන්
අමාත්‍යතුමා උසස් කල් අධ්‍යාපන අමාත්‍යතුමා හොඳ යෝජනාව ඉදිරිපත් කරා. දැන් සයිටම් ප්‍රශ්නේ අතේ තියෙන ප්‍රශ්නය ඔබතුමා කියනවා තේරීංකාරක සභාවක් පත් කරන්න ඕන කියලා. හොඳයි අපි කරමු ඒක. නමුත් දැන් අතේ තියෙන ප්‍රශ්නේ තියෙනවා නේද? ඒ ප්‍රශ්නේ සාය ලබා දෙන්නකෝ. අපි දැන් එතන පටන් ගමුකෝ මේක. වැදගත් ප්‍රශ්නයක් කියනවා ඔබතුමා. මම අගය කරනවා ඔබතුමා කතාව.
හරි අතේ තියෙන
යෝජනා කරලා තියෙනවා. අමාත්‍යතුමා යෝජනා කරනවා කැමති වෙන්නේ.
හරි කරමු. අතේ තියෙන ප්‍රශ්නේ විසඳන්න ඕනේ කොහොමද? රට ගිනි ගන්න නැති වෙන්නේ. රට ගිනි ගන්න නැත්තේ එක කට්ටියක් එක්ක දේශපාලන වශයෙන් එකඟ වුණොත් එකඟ නොවිත් කට්ටිය ගින්දරපත්තු කරනවානේ. ඔව් නෑ
අපේ බන්දු ලැබතුමා දැන් මේ සයිටම් එක පටන් ගත්තේ ඔබතුමාලා කාලේ. අපේ කාලේ තමයි මේ පළවෙනි කන්නෑම අවසාන විභාගේ සමත් වෙලා තියෙන්නේ. ඉතින් අපි දෙගොල්ලෝ එක වෙලා මේක විසඳමු.
ඔව් දැන් අපි එකඟ වෙලා හරියන්නේ නැහැ. මොකද දැන් මං අහගෙන හිටියා මේ මේ කවුද මේ තමුන්නාන්සලේ කැබිනට් මණ්ඩලයේ ඉන්න ඇමතිතුමාම කියනවා. මේ මේ මගේ අදහස මේ වාම සයිටම් එකට ගන්න එක නතර කරන්න.
නෑ නෑ.
ඔව්. දැන් මං අහගෙන හිටියා.
නෑ එතුමායි ඉදිරිපත් කරුවේ එතුමාගේ මතය මේක පාර්ලිමේන්තුවේ ඕන කෙනෙක්ගේ මතයක් ඉදිරිපත් කරන්න පුළුවන් ගරු මන්ත්‍රීතුමා. නමුත් මේ සයිටම් එක පටන් ගත්තේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ ආණ්ඩු කාලේ, පසුගිය ආණ්ඩු කාලේ. අපේ ආණ්ඩු කාලේ තමයි මේ ෆස්ට් බැච් එක මේ 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 අවසාන විභාගයේ අපි දෙගොල්ලෙක් කවලා මේක විසදුවොත් ඇත්ත වශයෙන්ම මේ මේ සයිටම් මොඩල් එක දැන් ඔබතුමා කියනවා අවුරුද්දකට 15,000 පිටට යනවා. ඒ අය එන්නේ නැහැ. ඒ අය ඉතින් ජාතියක් නැහැ, ජන්මයක් නැහැ. අපි ලංකාවේ මේ සයිටම් මොඩල් එක හැදුවොත් මම ඔබතුමාට කියන්න ඕනේ විශ්වවිද්‍යාල 5,000ක් එන්න බලාගෙන ඉන්නවා ලංකාවට.
ඔව් එනවාද?
දැන් උදාහරණයක් ලෙස මණිපාල් විශ්වවිද්‍යාලය ලංකාවට එන්න බලාගෙන ඉන්නවා. ඒගොල්ලෝ අහනවා සයිටම් එකට මොකද්ද වෙන්නේ කියලා.
ඔව් මම යෝජනා කරන්නේ ඔබතුමා දැන් කැබිනට් පත්‍රිකාවක් ඉදිරිපත් කළ මේ තියෙන ප්‍රශ්නේ දැන් පාර්ලිමේන්තුවක් කියන්නේ පාර්ලිමේන්තුව ජාතියක ප්‍රතිපත්ති තීන්දුව කරන්න එපා. ජාතියක ප්‍රතිපත්ති තීන්දුව කරනකොට
ඒ පාර්ලිමේන්තුව දැන් ඔය ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට රැස් වෙලා තියෙනවා වගේම උසස් අධ්‍යාපනයේ මේ තියෙන ප්‍රශ්නේ ලංකාවේ දරුවෝ ලක්ෂ ගණන් ගෙවලා විදේශවලට ගිහිල්ලා උපාධි අරගෙන නේන එක පිළිබඳ තියෙන ජාතික ගැටලුව විසඳන්න ප්‍රතිපත්ති තීන්දුව ගන්න කාරක සභාව පත් කරන්න කැබිනට් පත්‍රිකාව ගේන්න තේරින් කාරක සභාව අපි නිශ්චිත කාලයක් දෙන්න මාස 3ක් ඇතුළත වාර්තාවක් දෙන්න ඕනේ කියලා. එහෙම ඉස්සර උසස් අධ්‍යාපන අමිති හකීම් ඇමතුමා ඉන්න කාලේ මෙහෙම මේ ඔය මොනවාද කෝටා සිස්ටම් එහෙම හදනකොට තේරින් කාරක සභාව වලින් තමයි මේ ප්‍රතිපත්ති ආරම්භ වෙන්නේ. එතකොට වෙන කට්ටියකට ගිනි තියන්න බෑ. ඔක්කොම එක මතයකට ආපුවාම ගිනි තියන්න බෑ. ඒ නිසා මේ සඳහා තේරින් කාරක සභාවක් දාලා මේ අධ්‍යාපනයේ සරල ජනප්‍රියවාදී ක්‍රියාමාර්ග කරන්නේ නැතුව ගමේ අන්ත අසරණ දරුවන්ට මේ අවස්ථාවල් ලබා දෙන ආකාරයට ඇත්ත අධ්‍යාපනයේ වෙනසක් කරන්න තමුන් වහන්සේ සක්‍රීය ලෙස මැදිහත් වෙන්නට කියන ආරාධනය කරන අතර මේ විශ්වවිද්‍යාල පද්ධතිය තුළ වඩාම යෝග්‍ය දේ වෙන්නේ ඔබතුමාට විශ්වවිද්‍යාලයේ කටයුතු සම්බන්ධයෙන් වැඩි නිදහසක් ඒ ආයතනයට දීලා ප්‍රශ්න ටික එතනින් විසඳ ගන්න කියලා ඔබතුමා ප්‍රතිපත්ති තීරණය කිරීමේ කටයුත්තට මැදිහත් වුණොත් මේ විශ්වවිද්‍යාල පද්ධතිය ඉහළට ගෙනාලා වඩා තෘප්තිමත් පිරිසක් ඇතුව අපේ රටේ විශ්වවිද්‍යාලත් ජාත්‍යන්තර වශයෙන් ආඩම්බර වෙන විශ්වවිද්‍යාල බවට පත් කරගන්න වැඩ කරන්න පුළුවන් වේවා කියලා පතමින් මගේ වචන ටික අවසන්
කරනවා. මිලට ගරු ඉම්රාන් මහරූෆ් මන්තුමා ඔබතුමාට මිනිත්තු 5ක කාලයක් තියෙනවා. ඊට පෙර මුජිබුර් රහමාන් මන්තුමා මූලාසනය ගන්නවා.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று உயர்கல்வி மற்றும் பல்கலைக்கழக விவாதத்திலே பேச கிடைத்தமையிற்று முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கௌரவ அமைச்சர் அவர்கள் அண்மையில் திருகோணமலை மாவட்டத்துக்கு விஜயம் செய்து திருகோணமலை வளாகத்தில் புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கான முதற்கண் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, தற்போது திருகோணமலை வளாகத்திலே இரண்டு பீடங்கள், இரண்டு ஃபேக்கல்டிஸ், சித்த மருத்துவ பிரிவு மட்டுமே இயங்கி வருகின்றன. எனவே இங்கு இன்னும் பீடங்களை அதிகரித்து இதனை தனி பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தி அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நான் இந்த இடத்திலே வேண்டுகின்றேன். 1977 ஆட்சிக்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சிதான் இலங்கையில் பல்கலைக்கழகங்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கின்ற பணியை முன்னெடுத்தது. அதன்பின் ஆட்சிக்கு வந்த தலைவர் காலத்திலே பல்கலைக்கழகங்கள் பல உருவாக்கப்பட்ட போதிலும் இந்த வரிசையில் மைத்திரி ரணில் நல்லாட்சி காலத்தில் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் முன்னோடியாக திருகோணமலை வளாகத்தை தனி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தினால் அந்த தரம் உயர்த்துகின்ற செயற்பாடு ஒரு வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக அமையும் என்பதையும் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். இலங்கையர்கள் அதிகமானோர் மத்திய கிழக்கு நாடுகளிலே பணிபுரிந்து வருகின்றார்கள். இவர்கள் மூலம் பெறுகின்ற வருமானம் மிகவும் அதிகமான வருமானங்களை ஈட்டுகின்ற ஒரு வழியாக இந்த வழி இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களிலே அதிகமானோர் அரபு மொழி தெரியாமல் அந்த தொழிலுக்கு செல்லுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். ஆனால் அவர்கள் அங்கு மொழி தெரியாமல் அங்கு செல்லுகின்றவர்கள் பெரிய தொழில்களை பெற்றுக் கொள்வதிலே கடினமான ஒரு முறையிலும், ஆகையால் அவர்கள் ஒரு சாதாரண வேலை அல்லது மிகவும் குறைந்த வேலைகளிலே அவர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். ஆகையால் இந்த நிலையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். இங்கிருந்து தொழிலுக்கு செல்கின்றவர்களுக்கு அரபு மொழியை வழங்கி அனுப்புகின்ற செயற்பாடுகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் உடன் எடுக்க வேண்டும். இதன் மூலம் நமது நாட்டவர்கள் அங்கு முக்கிய தொழில்களிலே அமர்த்துகின்ற செயற்பாடுகள் இதன் மூலம் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பாக கடந்த 1990 அப்போதைய உயர்கல்வி அமைச்சராக இருந்த மர்ஹூம் ஏசிஎஸ் ஹமீத் அவர்கள் இது சம்பந்தமான குழு ஒன்றை நியமித்து ஆய்வுகளை மேற்கொண்டதாக நான் அறிகின்றேன். ஆகையால் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயற்பாடுகளை எங்களுடைய உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எடுத்து இந்த பணியை வெற்றிகரமாக செய்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு எங்களுடைய நாட்டுக்கு கிடைக்கின்ற அந்த வருமானத்தை அதிகரிக்கின்ற வாய்ப்பாக இது ஒரு பாரிய பங்கை செலுத்தும் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. கௌரவ தவிசாளர் அவர்களே, திருகோணமலை மாவட்ட சேர்ந்த அதிகமான மாணவர்கள் தற்போது ஒழுவில் உள்ள தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் செங்கலடியில் உள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் போன்ற பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்று வருகின்றார்கள். எனவே இப்பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்ற கவுன்சில்களில் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணைக்கப்படவில்லை என்பது ஒரு வேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் அந்த கவுன்சிலே எங்களுடைய திருகோணமலையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களையும் இதற்குள்ளே இணைத்து இதன் செயற்பாடுகளிலே செய்வதற்கான வழியை அமைக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, கௌரவ தவிசாளர் அவர்களே, எங்களுடைய இந்த உயர்கல்வி என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஏதோ ஒரு குறை இருப்பதாகவே அறிகின்ற ஒரு செயற்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று திருகோணமலை மாவட்டம் மட்டுமல்லாமல் இன்று நாடளாவிய ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சாதாரண உயர்தர பரீட்சையிலே எத்தனையோ மாணவர்கள் சித்தி எய்த போதிலும் அவர்களுடைய திறமைகள் முடக்கப்படுகின்ற அல்லது அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியாத அல்லது அவர்களுடைய அந்த கல்வி நடவடிக்கை அதுடன் முற்றுப்பெறுகின்ற ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் அவர்கள் எந்த எந்த துறைகளிலே அவர்கள் அறிவு பூர்வமாக இருக்கின்றார்களோ அல்லது எந்த துறையை அவர்கள் விரும்புகின்றார்களோ அவர்களுடைய அந்த சாதாரண உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையிலே அவர்களுடைய உயர்ந்திய அந்த கல்வி நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்ற ஒரு கல்வி செயற்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும். இன்று இந்த விவாதத்திலே பேசிய அனைவர்களும் பல விடயங்களை முன்வைத்தார்கள். ஆனால் இவள் நாங்கள் முன்வைக்கின்ற விடயங்கள் இந்த பாராளுமன்றத்தில் அமர்விலே பேசுவதுடன் மட்டுமே நின்று விடாமல் இந்த முயற்சிகளை முன்னெடுக்கின்ற இந்த நல்லாட்சியின் காலத்திலே நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளை பின்னே காலத்திலே பேசப்படுகின்ற அளவுக்கு செய்கின்ற ஒரு செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு இந்த விவாதத்திலே எனக்கும் ஒரு குறுகிய நேரத்தை தந்தமிட்டு நன்றியை கூறிக்கொள்வதோடு எனது இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாம்.
நன்றி.